இந்த மாலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக் கொள்கிறதான வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18:6 எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18:6
கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம்.
நீ
எழுந்து
குயவன்
வீட்டிற்கு போ. அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன்
திரிகையினாலே
வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று.
அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு
தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப
வேறே பாண்டமாக வணைந்தான்.
அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி அவர்
இஸ்ரவேல் குடும்பத்தாரே
இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ
என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
இதோ
இஸ்ரவேல் வீட்டாரே
களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள்.
எரேமியா ஒரு நல்ல தீர்க்கதரிசி. பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தர் ஏற்படுத்தின சரியான தீர்க்கதரிசிகளில் எரேமியாவும் ஒருவன். இந்த எரேமியாவை கொண்டு கர்த்தராகிய ஆண்டவர் வரப்போகிற பல விஷயங்களை வெளிப்படுத்தினார். அதில் விசேஷமானது பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் கீழ் அடிமைகளாய் கொண்டு போகப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களின் சிறையிருப்பை திருப்புதல் போன்ற காரியங்கள் எல்லாம் இந்த எரேமியாவின் மூலமாகத்தான் வெளிப்படுத்தப்பட்டது. அந்த நாட்களில் கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு தம்முடைய வார்த்தையை கொடுக்கிறதற்கு முன்பதாக விஷுவலாக சில விஷயங்களை அவர்களுக்கு காண்பிக்க நினைப்பார். ஏன்னா அவங்க புரிந்து கொண்டு அதை கர்த்தருடைய அந்த வார்த்தையை ஜனங்களுக்கு தெரிவிக்கும்படி அவர்களுக்கு கர்த்தர் பேசுவது மட்டுமல்ல புரிந்து கொள்ளும்படி சில காரியங்களை அவர்களுக்கு முன்பாக வைத்து அவர்களுக்கு புரிய வைத்து பின் அதை ஜனங்களுக்கு கொண்டு போவது வழக்கம். இது கர்த்தருடைய வழக்கம். இப்படிப்பட்ட ஆண்டவர் ஒரு நாள் இந்த எரேமியாவினிடத்திலே சொல்லுகிறார், நான் உன்னோடு பேச போகிறேன், ஆகினால் நீ நேராக ஒரு குயவன் வீட்டுக்கு போ, அங்கே நான் உங்கூட பேசுவேன். எரேமியா நேராக புறப்பட்டு ஒரு குயவன் வீட்டுக்கு போய் அங்கே நடக்கிறது என்ன என்று அவன் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறான். அந்த இடத்திலே ஒரு குயவன் அந்த திரிகையிலே அவன் சுற்றி விட்டு சுடலை விட்டு விட்டு களிமனை எடுத்து பாத்திரத்தை அவன் வணைய ஆரம்பிக்கிறான். வணைந்து கொண்டே போகிறான். ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் அந்த பாத்திரம் வரும்பொழுது அந்த பாத்திரம் அவன் எதிர்பார்த்தபடி வரவில்லை. அந்த குயவன் எதிர்பார்த்த மாதிரி அந்த பாத்திரம் அமையல, அது கெட்டு போயிற்று. உடனே அந்த குயவன் அதை மறுபடியும் அந்த பாத்திரத்தை இந்த களிமண்ணை உடைத்து எடுத்தான். திரியிலிருந்து மண்ணை மறுபடியும் எடுத்தான். மறுபடியும் அதை பிசைந்தான். பிசைந்து இந்த களிமண் அதனுடைய பக்குவத்திற்கு ஏற்ற விதத்தில் அதை வேறு விதமான ஒரு பாண்டமாக வணைந்து எடுத்து வைத்து விட்டான். ஒவ்வொரு களிமணுக்கும் பக்குவம் வேறுபடும். இந்த களிமணுக்கு இந்த பாத்திரம் சரிபடவில்லை என்பதை உணர்ந்த குயவன் அது வேறு விதமான ஒரு பாத்திரமாக அதை வணைந்து எடுத்து வைத்து விடுகிறான். இந்த காட்சியை எரேமியா பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். இஸ்ரவேல் ஜனங்களே, இந்த களிமண்ணை போல நீங்கள் இருக்கிறீர்கள், நான் இந்த குயவனை போல இருக்கிறேன். இந்த கொய்யவன் செய்தது போல நானும் இஸ்ரவேல் வீட்டாரை உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் கேட்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த களிமண்ணின் மேல் இந்த கொய்யவனுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. அதை தனக்கு இஷ்டமான பாத்திரமாக வணையக்கூடிய முழு உரிமையும் முழு அதிகாரமும் கொய்யவனுக்கு இருக்கிறது. அவன் அதை ஒரு பாண்டமாக முதலாவது வணைய நினைத்தான், ஆனால் அது சரிப்பட்டு வரவில்லை. ஆகையினால இந்த மண்ணை தூக்கி அவன் வீசி எரியாமல் அந்த மண்ணை வைத்து வேறொரு பாண்டமாக வணைந்து அதை பயனுள்ளதாய் மாற்றிக்கொண்டான். இதை போல நானும் செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் கேட்கிறார். இது ஒரு அற்புதமான ஒரு சத்தியம். நம்முடைய ஆண்டவர் ஒரு கொயவன், அவருடைய இருதயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். அவர் ஒரு மண்ணை எடுத்து, களிமண்ணை எடுத்து பாண்டமாய் வணைகிறார். அதுதான் நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையை எடுத்து வணைகிறார். அப்படி வணைந்து கொண்டு வரும் பொழுது சிலது அவர் எதிர்பார்க்கிறபடி போய்விடுகிறது. ஆனால் சில பாத்திரம் அவர் எதிர்பார்க்கிறபடி வராமல் கையில் கெட்டு போகிறது. உடனே அந்த கொய்யவன், இந்த மண் பிரயோஜனம் இல்லாதது, இது நான் நினைச்ச பாத்திரமாக வரவில்லை என்று அந்த மண்ணை தூக்கி வீசி எரிந்து விடுவதில்லை. அந்த மண்ணை தூக்கி வீசி எறிவது கிடையாது. மாறாக அந்த மண்ணை எடுத்து வேறு பாண்டமாக வணைந்து பயன்படுத்திக் கொள்ளுகிறான். இன்னைக்கு கவனிக்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயத்திலே நாம் கர்த்தருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற விதத்தில் காணப்படாமல் போய்விடுகிறோம். அவர் நம்மை வணையும் பொழுது அதற்கு ஏற்ற விதத்தில் நாம் இல்லாமல் போய்விடுகிறோம். இந்த காரணத்திற்காக நம்முடைய ஆண்டவர் நம்மை தூக்கி வீசி எறிவது கிடையாது. புரியுதுங்களா? நம்முடைய குறைவை கர்த்தர், ஒவ்வொருடைய குறைவை நோக்கி பார்ப்பாரானால் தூக்கி எரிந்திருக்க வேண்டும். ஆனால் கொயவன் தூக்கி எரிந்து வீசி எரிந்து விடுவதில்லை. இது பயன்படாது, இது பிரயோஜனப்படாது என்று சொல்லி தூக்கி எரிந்து விடுவதில்லை. மாறாக அதை வேறு பாண்டமாக வணைந்து அதை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளுகிறான். இப்படித்தான் நம்முடைய ஆண்டவரும் நம்மை ஒரு திட்டத்தோடு கொண்டு போகிறார். அந்த திட்டத்திற்கு சில நேரத்திலே சில காரியங்கள் சரிப்பட்டு வராமல் அவர் கையிலே நாம் கெட்டு போகும் பொழுது கர்த்தர் உடனே நம்மை வேறு விதமான ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்து, வேறு விதத்திலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தம்முடைய காரியங்களை கொண்டு வந்து நம்மை உருவாக்கி நம்மை பயன்படுத்திக் கொள்ளுகிறார். இதுதான் கர்த்தருடைய அன்பு, இதுதான் கர்த்தருடைய நீடிய பொறுமை, இதுதான் கர்த்தருடைய ஒரு செயல்பாடு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் சில காரியத்திலே நீங்கள் தோல்வி அடைந்தது போல் சில விஷயம் இருக்கலாம். அதனால நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் என்று சொல்லி நம்ம நினைக்க முடியாது. கர்த்தர் நமக்கு வேறொரு திட்டத்தை உருவாக்குகிறார், வேறு விதத்தில் நம்மை பயன்படுத்துகிறார். ஏதாவது ஒரு காரியத்தை வைத்து நம்மை தூக்கி வீசி எறிந்து விடாமல் அவர் நம்மை வேறு பாண்டமாக வணைந்து பயன்படுத்துவதில் கர்த்தர் கவனம் உள்ள ஒரு ஆண்டவராக இருக்கிறார். இந்த கொய்யவன் தான் நினைச்சது அவனுக்கு நடக்கல இல்லையா? ஃபர்ஸ்ட் அவன் நினைச்சது அவனுக்கு நடக்கல. அவன் நினைத்தது ஒன்று, ஆனால் நடந்தது ஒன்று. அவன் ஒன்றை நினைத்தான், ஆனால் அந்த பாண்டம் வேறு விதமாய் போய்விட்டது, கெட்டு போய்விட்டது. இதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல விஷயங்கள் நம்ம நினைக்கிறதுக்கு மாறாக நடக்கிறது. நம்மோடு பிளான் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம், ஒரு திட்டத்தோடு போவோம், ஆனால் அது சிலத்தை நடக்காமல் போவோம். இந்த காரியங்கள் ஒரு தோல்வியை போல காணப்பட்டாலும் அது தோல்வி கிடையாது. கர்த்தர் அதை குறித்து வேறொரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையில தான் நம்ம நினைக்கிறதுக்கு மாறா சில விஷயம் நடக்குது, நம்ம நினைக்க கூடாது. நம்முடைய ஆண்டவருடைய காரியத்தை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்களானோ, அவருடைய காரியத்தில் நிறைய விஷயங்கள் அப்படித்தான். அவர் ஒரு காரியத்தை ஒரு திட்டத்தோடு செயல்படுத்துவார், ஆனால் அந்த காரியம் வேறு விதமாய் போக ஆரம்பிக்கும். நமக்கு தான் இப்படி நடக்கிறது இல்லை, கர்த்தருக்கே நடக்குது. நம்ம கூட நம்ம நினைக்கிறோம், நான் நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒன்னா இருக்குதுன்றோம். இது நமக்கு மட்டுமல்ல, கர்த்தருக்கு அப்படி பல விஷயங்கள் ஆகிறது. அவர் ஒரு நோக்கத்தோடு ஒரு காரியத்தை செய்ய நினைக்கிறார், ஆனால் அது வேறு விதமாய் போகும். அதனால இந்த இடத்துல சொல்றார், தேவ திட்டத்திலும் கூட நிறைய விஷயங்கள் கர்த்தருக்கு அது சம்பவிக்கிறது, அப்படிப்பட்ட விஷயங்கள். இப்ப நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து சில காரியங்களை கர்த்தர் என்ன செய்ய நினைத்தார், ஆனால் அது எப்படி மாறி போச்சு, அதை எப்படி அவர் மறுபடியும் திசையை திருப்பிக் கொண்டார், அதை மாற்றிக் கொண்டார் என்பதை வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்கொள்வோம், ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் முதல் ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் முதல் ரெண்டு வசனங்கள்.
ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார்.
ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார்.
பூமியானது
ஒழுங்கின்மையும்
வெறுமையுமாயிருந்தது.
ஆழத்தின் மேல் இருள் இருந்தது.
தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்.
இந்த ரெண்டு வசனங்களை கொஞ்சம் கவனித்து பார்த்தால் உங்களுக்கு பல கேள்விகள் எழும்பும், அதற்கு பதில் இருக்கிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வேதம் இப்படிதான் ஆரம்பிக்கிறது. அடுத்த வசனமே சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். கொஞ்சம் இந்த ரெண்டு வசனத்தை கொஞ்சம் இணைச்சு யோசிச்சு பாத்தீங்கன்னா பல கேள்விகள் வரும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆனால் தேவன் சிருஷ்டித்த அந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. தேவன் சிருஷ்டித்த பூமி எப்படி ஒழுங்கின்மையா இருக்க முடியும்? ஆண்டவர் படைத்த பூமி எப்படி வெறுமையா இருக்க முடியும்? இது கேள்விக்குரிய விஷயம். என பிரசங்கி 7:29 சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் வாசிங்க, பிரசங்கி 7:29 வசனத்தை வாசிக்கலாம்.
இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக் கொண்டார்கள்.
தேவன் உண்டாக்குறது எப்பவுமே செம்மையா இருக்கும். மனுஷனை செம்மையானவனாய் உண்டாக்கினார். ஒரு காரியம் எப்படி இருக்கிறது என்றால், அதை செய்தவர்களை வைத்து அந்த காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். அந்த காரியத்தை வச்சு செஞ்சவரையும் புரிஞ்சுக்கொள்ள முடியும். செம்மையானவர்கள் செய்வது செம்மையா இருக்கும். நிறைவுள்ளவர்கள் செய்கிறதெல்லாம் நிறைவா இருக்கும். அறகுறை காரிய நபர்கள் செய்கிறதெல்லாம் அறகுறையாக இருக்கும். ஒழுங்குள்ளவர்கள் செய்கிறதெல்லாம் ஒழுங்கா இருக்கும். ஒழுங்குள்ள ஒரு நபர் செய்கிற எந்த காரியம் ஒழுங்கா இருக்கும். ஒழுங்கினமான ஒரு மனுஷன் செய்கிற எல்லா காரியங்களும் ஒழுங்கினமா இருக்கும். அந்த நபரை வைத்து அந்த காரியத்தை புரியலாம். அந்த காரியத்தை வைத்து அந்த நபரை புரிந்து கொள்ளலாம். நம்முடைய ஆண்டவர் ஒழுங்குள்ளவர், அவர் நிறைவுள்ளவர், பரிபூரணமானவர். ஒழுங்குள்ள ஆண்டவர் படைத்த பூமி எப்படி ஒழுங்கினமா இருக்க முடியும்? நிறைவுள்ள ஆண்டவர் படைத்த பூமி எப்படி வெறுமையா இருக்க முடியும்? அப்படி அவர் படைக்க மாட்டாரே. அவர் பரிபூரண ஆண்டவர். எப்படி அதை படைத்தார்? ஏன் அது அப்படி இருந்தது? அப்படியானால் இந்த முதல் வசனத்திற்கும் இரண்டாம் வசனத்திற்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு இடைவெளி உண்டு. வேதம் நமக்கு சுருக்கமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முதல் வசனத்திற்கும் இரண்டாம் வசனத்திற்கும் இடையிலே மிகப்பெரிய ஒரு காலம் இருக்கிறது. இந்த காலம் கொஞ்ச நஞ்சம் அல்ல, பல கோடிக்கணக்கான ஆண்டுகளின் காரியங்கள் இந்த ரெண்டு வசனங்களுக்கு இடையில் உண்டு. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்பது இந்த காலம் யாராலும் கணக்கிலே கொள்ள முடியாத கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இன்றைக்கும் கூட இந்த டைனோசர் போன்ற விஷயங்கள் எல்லாம் குறித்து சொல்லும்போது சொல்றாங்க, இது 10 மில்லியன் வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்தது அப்படிங்கிறாங்க. இது 15 மில்லியன் வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்ததுன்றாங்க. நீங்க சென்னையில மியூசியம் போய் பார்த்தீங்கன்னா கல் மரம் அப்படின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போட்டிருக்கோம், இது 14 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பதாக இது மரமாயிருந்தது, பின்பது மண்ணிலே புதைந்து கல்லாக மாறிவிட்டது அப்படின்னு போட்டு ஒரு பீஸ் வச்சிருப்பாங்க. அதை பார்க்கும் பொழுது மரத்தை போல அது லேயர்ஸ் அதுல இருக்கும். ஆனா பார்க்கும் பொழுது தொட்டு பார்த்தா பக்கம் கல்லாவே அது இருக்கும். மரத்திற்கான தோற்றம் உண்டு, ஆனா உணரும் பொழுது அது கல்ல மாதிரிதான் இருக்கும், மரமாய் தெரியாது. ரெண்டு காரியங்கள் அதுல இருக்கும். அப்போ அவர்கள் சொல்லுகிறார்கள், 14 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக இது மரமாயிருந்து அது பூமியிலே புதைந்து பல ஆண்டுகள், பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள், லட்சக்கணக்கான ஆண்டுகள் அது உள்ளே இருந்து அது இப்படிப்பட்ட நிலைமை அடைந்து விட்டது. உண்மை, இந்த சயின்டிஸ்ட் சொல்லுகிற விஷயங்கள் உண்மையான விஷயம். அப்போ பூமியிலே மனுஷனுடைய காலத்தை நீங்க கணக்கு பார்த்தீங்களானால், ஆதாம் இந்த உலகத்தில் உண்டாக்கப்பட்ட காலத்தை நீங்க கணக்கு பார்த்தீங்களானால், இன்றைக்கோடு 6013 வருஷம் ஆச்சு. ஆதாம் உண்டாக்கப்பட்டு பழைய ஏற்பாட்டு காலம் 4000 ஆண்டுகள், புதிய ஏற்பாட்டு காலங்கள் 2013 ஆண்டுகள். ஆக மொத்தத்தில் 6013 ஆண்டுகள் ஆதாம் உருவாக்கப்பட்டு 6013 ஆண்டுகள் தான், அதாவது மனுஷனை தேவன் உண்டாக்கி இவ்வளவு காலம் ஆச்சு. அப்போ இந்த 6000 வருஷம் என்பது எங்க இருக்கிறது? இந்த மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் சொல்லுகிறதால் இந்த காரியங்கள் என்ன எங்க இருக்கிறது? மில்லியன் என்பது 10 லட்சத்தை குறிக்கும். 1 மில்லியன் என்றால் 10 லட்சம். அப்போ 14 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக மரமா இருந்துச்சு என்று எல்லாம் சொல்லுகிறார்கள். இத்தனை மில்லியன் வருஷத்துக்கு முன்பாக இந்த டைனாசர் எல்லாம் இருந்தது என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் இதுல காரியத்தை நம்ம உணரணும். இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்லுகிறதும் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதும் எல்லாமே எனக்குமே ஒத்து போகும். வேதம் வந்து என்னைக்கோ விஞ்ஞானத்துக்கு ஒத்து போகாத விஷயம் அல்ல, கரெக்டா டேலி ஆகும். இங்கே என்ன நடக்கிறது என்றால், தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்பது அந்த காலகட்டத்திலே கர்த்தர் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாக கர்த்தர் உண்டாக்கினார். அவர் படைத்ததில் எந்த ஒரு குறையும் கிடையாது. நிறைவாக படைத்தார், பரிபூரணமாய் படைத்தார், முழுமையாய் படைத்தார், குறையோடு அவர் படைக்கல. அப்பொழுது கர்த்தர் மனிதனை படைக்கவில்லை, தன் முதல் திட்டமாக தூதர்களை கர்த்தர் படைத்து வைத்திருந்தார், தெய்வ தூதர்கள். இந்த தெய்வ தூதர்களில் 3 பெரிய பிரிவினர்கள், ஒன்று மிகாவலுடைய தலைமையின் கீழாக இருக்கிறதான ஒரு பிரிவு, அடுத்தது கேப்ரியலுடைய தலைமையின் கீழாக இருக்கிற அடுத்த பிரிவு, மூன்றாவது லூசிபருடைய தலைமையின் கீழாக இருக்கிற பிரிவு. 3 பெரும் பிரிவுகள். இந்த 3 பெரும் பிரிவுகளின் கீழாக 3 பிரதான தூதர்கள், அவர்களுக்கு கீழாக கோடிக்கணக்கான தூதர்கள். அப்படி கர்த்தர் படைத்து அதை ஒரு தூதர்களின் காலம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தூதர்களின் நடுவிலே கர்த்தர் இருந்தார். இந்த 3 பிரதான தூதர்களுக்கும் 3 வித்தியாசமான வேலைகளை கர்த்தர் நியமித்திருந்தார். இப்ப நீங்க வேதத்தை நீங்க எல்லாத்தையும் எடுத்து நான் காண்பிக்க நேரமில்லை, ஆனால் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு புரியும். காப்ரியல் நீங்கள் எங்கே பார்த்தாலும் அவர் செய்தியை கொண்டு வந்து ஒருவருக்கு கொடுக்கிறவரா இருப்பார். சகரியா தேவாலயத்திலே தூபம் காட்டி கொண்டிருக்கிறான், காப்ரியல் தூதன் அங்கே வந்து நின்று சொல்லுகிறான், மனைவியாயிருக்கும் எலிசபெத் ஆகிய உன் மனைவியாயிருக்கிறவள் கர்ப்பம் தரித்த ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்லுகிறான். மரியாள் வீட்டிலே நாசரேத்தில் வீட்டிலே இருக்கிறாள், தேவதூதன் காப்ரியல் வந்து நின்று அவளை வாழ்த்துகிறான், கிருபை பெற்றவளை வாழ்க என்று சொல்லி அவளுக்கு பிள்ளை பிறக்கும் என்கிற காரியத்தை சொல்லுகிறான். தேவ திட்டத்தை, தேவ வார்த்தைகளை கொண்டு வருகிற மெசஞ்சர் என்ற ஒரு பொறுப்பில் செய்தியை கொண்டு வருகிறவன் காப்ரியல். அடுத்தது பார்க்கும் பொழுது மிகாவேல். இந்த மிகாவேல் யார் என்று பார்க்கும் பொழுது, இதை நீங்க வேதத்துல நீங்க அப்புறமா நீங்க படித்துக் கொள்ளுங்கள். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நீங்கள் 10ஆம் அதிகாரத்தை வீட்டில் நீங்கள் போய் படித்து பார்த்தால் உங்களுக்கு புரியும். அங்கே மிகாவேல் தூதன் தானியேலுக்கு உதவி செய்யும்படியாக அவன் இறங்கி வந்து யுத்தம் செய்து அவன் பெர்சிய தேசத்து அதிபதியின் கரத்திலிருந்து காப்ரியலை விடுதலையாக்கி அவன் தேவ வார்த்தைகள் தானியேலுக்கு வரும்படிக்கு அவன் உதவி செய்தான் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். என்ன வாசிக்கலாம்? சரி, வாசிங்க. 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க.
பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன்.
இது சொல்றது யாருன்னா காப்ரியல் சொல்றாரு. மிகாவேல் எனக்கு உதவியாக வந்து என்னை என்ன செய்தார், நீங்க கொண்டு வந்து செய்தி கொடுக்கிறதுக்கு என்னை வழி நடத்தினு சொல்லிட்டு காப்ரியல் சொல்றாரு தானியேல் கிட்ட. அப்ப இந்த இடத்துல பார்த்தீர்கள் என்றால், இந்த மிகாவேல் அவரை பார்க்கும் பொழுது மிகாவினுடைய காரியம் யுத்த தூதன். அவர் யுத்தம் செய்து இந்த காபிரியல் கொண்டு வருகிற செய்திகளை எந்த தடையில்லாதபடி தானியலுக்கு வந்து சேர செய்தார்கள். சில கத்தோலிக்களுடைய வீட்டு வாசல்ல பாத்தீங்கன்னா தெரியும், மிகாவேல் இருப்பாருடைய கத்தி பட்டயத்தை வச்சுட்டு பார்த்திருக்கீங்களா, மிகாவேல் பட்டயத்தை வச்சுட்டு அப்படியே ஓங்கிட்டு நின்று இருப்பாரு, அது ஒரு ஃபிகராவே போட்டு காமிச்சு வச்சிருப்பாங்க. அப்போ மிகாவேல் என்றால் அவர் யுத்த தூதன். அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது மூணாவது நபர் லூசிபர். இப்ப நம்ம லூசிபர் கவனிக்கணும். இந்த இடத்தில் இந்த முதல் வசனத்திற்கும் இரண்டாவது வசனத்திற்கும் இடையில என்ன நடந்துச்சு? தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் சிறப்பாய் உண்டாக்கி வைத்திருந்தால் அப்பொழுது மூன்று பிரதான அதிபதிகள் தூதர்களை வைத்து அவர்களின் கீழ் கோடிக்கணக்கான தூதர்கள் இருந்தாங்க. இப்ப இந்த லூசிபரை குறித்து நான் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கணும். வாசிக்கலாம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 28:12 வாசிக்கலாம்.
மனுபுத்திரனே,
நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி
அவனை நோக்கி
கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால்
நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம்
நீ ஞானத்தால் நிறைந்தவன்
பூரண அழகுள்ளவன்
நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன்
பத்மராகம்
புஷ்பராகம்
வைரம்
படிகப்பச்சை
கோமேதகம் எஸ்பி இந்திரநீலம் மரகதம் மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினி மயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில்
குறையற்றிருந்தாய். இந்த தீரு ராஜாவை குறித்து புலம்பி சொல்ல வேண்டியது என்று சொல்லப்படுகிறது. வேற ஒன்றுமல்ல, இவனை இந்த லூசிபரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனங்கள் இவைகள். இவனை கர்த்தர் விசித்திர வினோதமாய் உண்டாக்கியிருந்தார். சகல விதமான நவரத்தன கற்களால் இவன் அலங்கரிக்கப்பட்டிருந்தான். இவனுக்குள் மேள வாத்தியங்கள் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இசை இவனுக்குள் இருந்தது. இவனுக்குள் பூரண அழகு இருந்தது. சகல விதமான நவரத்தன கற்களினால் அலங்கரிக்கப்பட்டிருந்தான். ஞானத்திலே சிறந்தவனாயிருந்தான். எல்லாத்தையும் கர்த்தர் பரிபூரணமா கொடுத்திருந்தார். இப்படிப்பட்ட நிலைமையில் வைத்து கர்த்தர் அவனை எல்லாவற்றுக்கு மேலாக தன்னுடைய இசையோடும் தன்னுடைய அழகினாலும் தன்னுடைய ஞானத்தினாலும் அவன் சிறந்தவனாய் காணப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தில் அவன் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மகிமையான ஸ்தானத்தில் இருந்தான். ஆனால் 15 சொல்லுகிறது, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் தொடங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறைபெற்றிருந்தாய். இப்படிப்பட்டதான இந்த லூசிபருடைய வாழ்க்கையில் ஒரு நாள் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுவரைக்கும் அவன் சகல மகிமையோடும் மேன்மையோடும் பரிபூரணமாய் பரலோகத்தில் இருந்தவன், அவனுக்குள் ஒரு நாள் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது. என்ன அநியாயம் என்பதை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14:12 நாம் வாசித்தால் தெரியும். ஏசாயா 14:12
அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே நான் வானத்துக்கு ஏறுவேன்
தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக
என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும்
நீ உன் இருதயத்தில் சொன்னாயே
ஆனாலும்
நீ
அகாதமான பாதாளத்திலே
நீ அகாலமான பாதாளத்திலே
தள்ளுண்டு போனாய் உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து
உன்னை குறித்து சிந்தித்து
இவன்தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து
சிறைப்பட்டவர்களை
தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள்
உலகத்தை வனாந்தரமாக்கினவன். இவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவனுக்குள் இருந்த அநியாயம் என்ன? இவனை சகல ஞானத்திலும் அழகிலும் அறிவிலும் சிறந்து விளங்கப்படினார். இசையிலும் எல்லாத்திலும் சிறந்து விளங்கப்படினார். ஒரு கட்டத்திலே இவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவன் அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி. இதே வார்த்தை இயேசு கிறிஸ்துவுக்கு வேதத்தில் இருக்கிறது, அதிகாலையின் மகன் என்று. அப்படிப்பட்ட மேன்மை இவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. உடனே அவன் நினைச்சான், நான் தேவனுக்கு சமமாக இருக்கிறேன், உன்னதமானவருக்கு நான் ஒப்பாக இருக்கிறேன், என் சிங்காசனத்தை அவருடைய சிங்காசனத்திற்கு மேலாக நான் உயர்த்துவேன் என்று சொல்லி தன்னை தேவனாகிய கர்த்தரை பார்க்கிலும் தன்னை அதிகமாய் உயர்த்துவதற்கு, தன்னைத்தானே உயர்த்துவதற்கு அவன் யோசிக்கிறான். அவன் யோசிக்கும் பொழுது அவனோடு சேர்ந்த கூட்டத்தாரும் அதனை அங்கீகரித்து அவனை பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? அதாளமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாயே என்றார். அதாளமான பாதாளத்தில் கர்த்தர் அவனை தள்ளினார். இவனை கர்த்தர் தள்ளி போட்டார். தம்முடைய சமூகத்தில் இருந்து கர்த்தர் இவனை தள்ளினார். தனக்கு மேலாக அவன் தன்னை உயர்த்த, தன் சிங்காசனத்துக்கு மேலாக தான் தான் பெரியவன் என்று தன் பெருமையினால் அவன் நினைக்கும் பொழுது கர்த்தர், அவர் படைத்த ஆண்டவர், அவனை கீழே தள்ளி போட்டார். இப்ப நம்ம கவனிக்கணும், இதுதான் இவன் செய்த அநியாயம். கர்த்தருக்கு மேலாக தன்னை உயர்த்த நினைக்கிறான், அவன் தள்ளப்பட்டு போனான். இப்ப இவன் தள்ளப்பட்டவன் எங்கே போனான், என்ன ஆனான், அது நமக்கு தெரியும். நீங்க வேதத்தை நீங்க கவனிச்சு பார்ப்பீர்கள் என்றால், படிக்கலாம் வேண்டாம், 2 கொரிந்தியர் 12 முதல் 9 பார்த்தீர்கள் என்றால், அங்கே பவுல் சொல்லுவார், கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 முன்பாக 3 வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டான் அப்படின்னு கொண்டு. அப்போ பரலோகம், தேவனாகி கர்த்தருடைய சிங்காசனம், அவர் இருக்கிற இடம், அதுதான் 3 அங்கே எடுத்துக் கொள்ளப்பட்டார். அங்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு மனுஷன் பேசப்படாததும் அறியாததுமான பல காரியங்கள் நடக்கிறத பவுல் ஆவியிலே போய் அதை பார்த்துட்டு வந்தார். இப்பொழுது அந்த 3 வானம் என்பது தேவனுடைய சமூகம். அடுத்த ஒரு வானம் இருக்கிறது, 3 1 2 ரெண்டு பேருக்கும். 2 வானம் என்பது எதை குறிக்கிறது என்றால், வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனை என்று சொல்லப்படுகிற இடம். எபேசியர் 6 பார்த்தீங்கன்னா, வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனை, 6 10 பிறகு நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். முதல் வானம் என்பது நம்ம பார்க்கிறதான ப்ளூ ஸ்கை, இந்த நீல வானம், அதாவது நம்முடைய யூனிவர்ஸ். இது முதல் வானம், எல்லா பிளானட்ஸ் எல்லாம் இருக்கிறது, இதெல்லாம் பார்க்கறது முதல் வானம். இந்த முதல் வானத்துக்கு கீழே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் மனுஷனுக்கு தேவன் கொடுத்த இடம். இப்பொழுது மனுஷன் படைக்கப்படாத காலம், கர்த்தர் எல்லா கோளங்களையும் உண்டாக்கி இருக்கிறார். அத்தனை கோளங்களை உண்டாக்கினானவர் ஆண்டவர் பூமியையும் அருமையாய் உண்டாக்கி இருக்கிறார். எல்லாவற்றையும் அருமையாய் கர்த்தர் உண்டாக்கி வச்சிருந்தார், பரிபூர்ணமா இருக்கிறார். இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார், 3 வானத்தில். அங்கே இருந்து இவர் தனக்கு மேலாக தன் சிங்காசனத்தை உயர்த்த நினைக்கும் பொழுது கீழே தள்ளி போட்டார். இப்ப நீங்க வந்து ஒரு பொருளை வச்சிருக்கிறீங்க, அந்த பொருள் உங்களுக்கு பிடிக்கல, எரும ஆயிடுச்சு, பூச்சி எடுக்கிறீங்க வீசி, அது எங்க போய் விழும்? உங்க காலடியில், காலடியில போய் விழும். சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, ஒரு காணியை வச்சிருக்கீங்க, ஒரு பொருளை வச்சிருக்கீங்க, பிடிக்கல, தூக்கி வீசி எறிகிறீங்கன்னா அது நேரம் உங்க காலடியில தான் போய் விழும். அதுதான் நடந்துச்சு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6 முதல் வசனத்தில் இருந்து வாசிக்கிறேன்.
உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன்.
வீற்றிருக்க கண்டேன்கிறார். அந்த உயரம் உன்னதுமான சிங்காசனத்தை பற்றி இன்னும் டீட்டெயில தெரியணும்னா 66 ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் முதல் வசனத்தை வாசிக்கும். அந்த உயரம் உன்னதமான சிங்காசனம் எப்படிப்பட்டது? 66:1
கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
வானம்
எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி,
மூன்றாவது வானம் அவருடைய சிங்காசனம் இருக்கிற இடம், அவர் கால் வைக்கிற இடம் என்ன? பூமி அவருக்கு பாதப்படி. அவ்வளவு மகிமையான ஆண்டவர், பரலோகத்தை பூமியை நிறைத்திருக்கிற ஆண்டவர். அவனை தள்ளி போட்டார், அவன் எங்க வந்து விடுதான்? பாதத்துல வந்து விடுதான். அதாவது பூமியிலே அவன் தள்ளப்பட்டான். ஒழுங்கினமான பிசாசானவன் லூசிபர், ஒழுங்கற்று போனவன், தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்த வேண்டும் என்று நினைத்தவனை கர்த்தர் கீழே தள்ளினார், அவருடைய பாதபடியில தள்ளி போட்டார். அதுதான் அவருடைய பாதம் இருக்கிற இடம், பூமி. பூமியிலே தள்ளி போட்டார். பூமி என்ற அந்த கோலத்திலே தள்ளி போடப்பட்டதனாலே பூமி மாத்திரம் ஒழுங்கின்மையும் பெருமையுமாய் மாறிற்று. புரியுதுங்களா? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஆதியாகமத்தில் முதல் 2 பார்க்கும் பொழுது, ஆதியில தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அதுல பூமி மட்டும்தான், பூமியானது ஒழுங்கின்மையும் பெருமையுமாய் இருந்தது. வானம் ஒழுங்கின்மையை மாறல, வானம் அதே படைச்ச மாதிரியே தான் இருக்குது. பூமி மட்டும்தான் ஒழுங்கின்மையும் வெறுமையாய் மாறியது, வானம் அப்படியேதான் இருக்குது. ஏன்னா ஒழுங்கில்லாதவன் வந்து விழுந்த இடம் ஒழுங்கற்று போனது. ஒழுங்குள்ள ஆண்டவர் இருக்கிற இடம் ஒழுங்கா தான் இருக்குது. இந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாறி கோடிக்கணக்கான ஆண்டுகள் அப்படியே போகிறது. ஆழத்தில் இருள், அதான் இருள், பிசாசு இருக்கிற இடம் இருள். அவனை தள்ளி போட்டார், ஆழத்திலே இருள் இருந்தது. அப்படிப்பட்ட நிலைமையில் பூமி சாபத்திற்குள்ளான நிலைமையில் இருந்தது. பின்பு தேவனாகிய கர்த்தர் தள்ளப்பட்ட அவனுடைய இடத்தை நிரப்புவதற்காகத்தான் கர்த்தர் மனிதனை உண்டாக்கினார். அந்த இடத்தை ஃபில் பண்றதுக்குதான் மனுஷனை கர்த்தர் உண்டாக்கினார். ஆதியிலே தேவனாகிய கர்த்தருடைய நோக்கம் மனிதனை உண்டாக்குவதல்ல. அவர் தூதர்களை உண்டாக்கி வைத்திருந்தார். அவர்கள் தள்ளப்பட்டு போன பிறகு அந்த இடத்தை ஃபில் பண்றதுக்குதான் மனிதனை படைக்கிற அவருடைய திட்டத்தை கர்த்தர் கொண்டு வந்தார். முதல் திட்டம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அத பார்க்கும்போது கோடிக்கணக்கான தூதர்கள், அதனால இன்னைக்கு சொல்லுவாங்க 33 கோடி, 1/3 33 கோடி, எவ்வளவு மொத்தம்? 100 கோடி. நினைக்கிறேன், என்னுடைய பைபிள் அப்படி கணக்கு கரெக்டா இல்ல, என்னுடைய அசம்ஷன், கர்த்த 100 கோடி தேவ தூதர்களை வைத்திருக்கணும். அதுல 1/3 போச்சு, அதான் 33 கோடி தேவர்கள் சொல்றது. அது விழுந்து போனது. அப்ப 1/3 அது, அப்ப அது விழுந்து போன தூதர்கள். சரி, இப்படி இருக்கும்போது அந்த இடத்தை ஃபில் பண்றதுக்காகத்தான் தேவனாகிய கர்த்தர் மனிதனை படைத்தார். அவனை படைக்கிறதுக்கு முன்பதாக தான் ஒழுங்கின்மையாக இருந்த பூமியை கர்த்தர் 6 நாள் அளவும் அதை ஒழுங்குபடுத்திக்கிட்டே வர்றாரு. ஜலத்தை ஒரு ஓரமா ஒதுங்க வைக்கிறார், வெளிச்சத்தை உண்டாக்க பண்றார், ஒவ்வொரு நாள் கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணி 6 நாள்ல கர்த்தர் அந்த பூமியை மறுபடியும் ஒரு ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தேவனாகி கர்த்தருடைய முதல் திட்டம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதனால கர்த்தர் பூமியே வேணாம், அதை அப்படியே அழிச்சு தூக்கி எரிஞ்சாரா? பூமியை அழிச்சு தூக்கி எரியல. அந்த பூமிக்கு ஒரு காலம், அது அப்படியே மோசமா இருக்கிறதுக்கு ஒரு காலத்தை நியமிச்சாரு. அந்த ஒரு காலம் வந்தது, மறுபடியும் அதை ரெஃபார்ம் பண்ணிட்டாரு. மறுபடியும் அதை நல்ல ஷேப்புக்கு, அது தான் எப்படி இருக்கும் நினைச்சாரோ அதே போல கர்த்தர் அதை மாற்றி மனிதனை உண்டாக்கிட்டார். இப்ப மனிதனை படைத்த பிறகு காரியம் நமக்கு நல்லா தெரியும் என்ன நடக்குதுன்னு. ஆதாம் ஏவாளை உண்டாக்கினார். அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அந்த ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் வச்சார். அவர்களுக்கு குடிக்கிறதுக்கு 4 நதிகளை கர்த்தர் ஓட விட்டார். எல்லா வசதிகளையும் அவர்களுக்கு கொடுத்து அத்தனையும் அந்த தோட்டத்துக்குள்ளேயே அவர்களுக்கு வச்சார். தேவையான எல்லாவற்றையும் வச்சு பரிபூர்ணமான ஒரு அட்மாஸ்பியர் அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்து அந்த இடத்துல வச்சார். இப்படி இருக்கும்பொழுது அவர்களுக்கு ஒரே ஒரு கட்டளை மட்டும்தான், தோட்டத்து நடுவில் 2 விருட்சங்கள், 1 ஜீவ விருட்சம், 1 நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை மட்டும் நீ பறித்து புசிக்க கூடாது. இது ஒரே கட்டளை அவர்களுக்கு. நாட்கள் போச்சு, நமக்கு தெரியும் சாத்தான் பாக்கறான், நம்ம இடத்தை இவன் வந்து பிடிச்சிட்டானா, நம்ம இருந்த இடத்தை அந்த இடத்துல நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மனுஷனை தேவன் உண்டாக்கி இருக்கிறாரா, அப்ப இவனை விடக்கூடாது. நல்லா கவனிக்கணும், பிசாசு நம்மளை ஏன் பகைக்கணும், அது நமக்கு தெரியும், அந்த கான்செப்ட் நமக்கு தெரியணும். எதுக்காக பிசாசு நம்மளை வந்து பகைக்கிறான், நம்ம என்ன அவனுக்கு செஞ்சோம், என்ன அவனுக்கு துரோகம் பண்ணும், அவன் எதுக்கு நம்மளை பகைக்கிறான், வேற ஒண்ணும் கிடையாது. அவன் தள்ளப்பட்டு அந்த பிளேஸ்ல நம்மளை தேவன் படைச்சிட்டாரு, அதனால அவனுக்கு நம்ம மேல எரிச்சல். நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இவன் வந்துட்டானா, இவனை விடக்கூடாது. இவனையும் கீழே தள்ளணும், கீழே தள்ளி என்ன தள்ளினவரை பழி வாங்கணும். அவனுடைய நோக்கமெல்லாம் கர்த்தரை பழி வாங்குறதுக்காக தான் அவரால் படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நம்மை, அதுல குறிப்பாக அவரை தேடுகிறதற்கு அர்ப்பணித்திருக்கிற நம்ம மேலதான் அவனுக்கு கோபம் இருக்கும். ஏன்னா இவன் என்ன, அந்த தேவர் என்ன தள்ளின ஆண்டவருக்கு இவன் ஊழிய செய்யறானா, என்ன தள்ளின ஆண்டவரை இவன் சேவிக்கிறானா, அவரை ஆராதிக்கிறானா, இவனை விடக்கூடாது. அதனாலதான் தேவ பிள்ளைகளை அவன் பகைக்கிறான், தேவ பிள்ளைகளை விழுங்க பார்க்கிறான், தேவ பிள்ளைகளுக்கு என்ன சேதாரத்தை உண்டு பண்ண வேண்டும், எப்படி ஆகிலும் அவர்களை அழிக்கணும், ஒழிக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கை கீழே தள்ளணும், அவங்களை கர்த்தரோடு நெருங்கி வாழ விடக்கூடாது. இது அவன் கர்த்தரை பழி வாங்குறதற்காக எடுக்கிற முயற்சி அது. அதனாலதான் மனுஷனை பிசாசு பகைக்கிறான், குறிப்பாக தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுறதுக்கு ரீசனே அதுதான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவனாகிய கர்த்தரை பகைக்கிற பிசாசானவன் மனுஷனை பகைக்கிறான். இப்ப பாக்கலாம், நம்ம ஸ்தானத்திலவோ ஒரு ஆதாமா ஒரு ஏவாளா இவளை கவுத்தே ஆகணும் முடிவு பண்றான். அவன் பிளான் பண்ணி சர்வத்திற்குள்ளே போகிறான். தேவன் படைத்த சர்வம் ஒண்ணும் பிசாசு கிடையாது, பாம்பு பிசாசு கிடையாது, எல்லாம் பிடிச்சிருங்க. பாம்பு ஒரு சந்து, அவ்வளவுதான், அது பிசாசு கிடையாது. ஆனால் அது தந்திரம் உள்ள சுபாவம் உள்ளதா இருந்துச்சு. ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் ஒவ்வொரு சுபாவம் இருக்குது, புரியுதுங்களா? நரி அது தந்திரம் உள்ளது, ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் ஒரு ஒரு காரியம் இருக்குது. அப்ப அதே போல நரியை பார்க்கிலும் பாம்பு ரொம்ப தந்திரசாலி இருக்கிறதுலே நான் நினைக்கிறேன். கர்த்தருடைய கிரியேஷன்லேயே ரொம்ப தந்திரசாலியான கிரியேஷன் வந்து பாம்பு தான். அப்ப அந்த காரியத்தை பார்த்த உடனே பிசாசுக்கு அதுதான் ரொம்ப சூட் ஆகுது, தனக்கு ஏற்ற சுபாவம் இதுக்குதான் அதிகமா இருக்குது. அப்ப இதை நம்ம பிடிச்சுக்குவோம் என்று சொல்லி பாம்புக்குள்ள புகுந்து அவன் வந்து பேசுறான். பேச ஆரம்பித்து கடைசியில நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும். ஏவாளோடு பேசி அவளை கவிழ்க்கிறான். அவளை கவிழ்த்த பிறகு அதே காரியம் அடுத்தது ஆதாமுக்குள்ள போயிடுச்சு. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இது ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரத்துல இந்த சரித்திரம் இருக்கிறது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் மனிதனை உண்டாக்கினார். தேவ தூதனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆக, அந்த லூசிபருக்கும் அவருடைய கூட்டத்திற்கும் ரீப்ளேஸ்மெண்ட் ஆக மனிதனை உண்டாக்கினார். இப்பொழுது மனிதனும் கேட்டுட்டான். முதலாவது தேவ தூதனை கர்த்தர் உண்டாக்கினார், அவன் கேட்டுட்டான். அடுத்தது அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு மனுஷனை உண்டாக்கினாரு, அவனும் கேட்டுட்டான். யோசிச்சு பாருங்க, கர்த்தருடைய காரியத்துல திரும்ப 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 அவர் நினைக்கிறது ஒன்னா இருக்குது, நடக்கிறது ஒன்னா இருக்குது. தேவ தூதன் விஷயத்துல அப்படி ஆயிப்போச்சு, அடுத்தது மனுஷனுடைய விஷயத்திலும் அப்படி ஆயிப்போச்சு. மனுஷனை கர்த்தர் செம்மையானவனாய் உண்டாக்கினார், எடுத்தவன பார்த்தோம். மனுஷனை தேவன் செம்மையானவனாய் உண்டாக்கினார். ஆதாம் ஏவலா ஏவாளை பார்க்கும் பொழுது தம்முடைய சாயலாகவே மனுஷனை உண்டாக்கினார், தம்முடைய மைண்ட்ல உண்டாக்கினார், தன்னுடைய ஞானத்தில உண்டாக்கினார். ஆதாமை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறிவும் பரிபூர்ணமா இருந்தது. அப்படிப்பட்ட விதத்திலே கர்த்தர் ஆதாமை உண்டாக்கி அவனை வச்சிருந்தார். கடைசியில் அவனும் கெட்டு போயிட்டான். அப்ப அவர் லைஃப்ல பாருங்க, தேவனாகிய கர்த்தருடைய காரியத்தை பாருங்க, அவர் எடுக்கிறது எல்லாம் அவர் ஒரு காரியத்தில் ஒரு நோக்கத்தோடு பிரயாசத்தோடு செயல்படுறாரு, ஆனா மாறி போகுது. எப்படி கொய்யவன் கையிலே அந்த களிமண் கெட்டு போகிறதோ அது போல முதல் சிருஷ்டிப்பு தேவ தூதர் கேட்டாங்க, அடுத்தது மனுஷனை உண்டாக்கினாரு, அதுவும் கெட்டு போச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்னைக்கு நடக்கிறது. நம்ம லைஃப்ல கூட சில காரியங்கள் நீங்க எடுக்கிறதெல்லாம் கெட்டு போனோடனே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் அதற்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வச்சிருப்பார். ஆமென். ஒரு காரியம் கெட்டு போச்சா முடியல, அடுத்த செகண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வச்சிருப்பார். செகண்ட் கெட்டு போச்சா முடிஞ்சு போல, தேர்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கர்த்தர் வச்சிருப்பார். ஏதாவது ஒண்ணு ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறவர், அதுதான் நம்முடைய ஆண்டவர். இப்பொழுது ஆதாமுடைய வாழ்க்கையிலே அவன் வீழ்ச்சி அடைஞ்சிட்டான். வீழ்ச்சி அடைஞ்ச பிறகு தேவனாகிய கர்த்தர் வந்து விசாரணை ஆரம்பிக்கிறார். விசாரணை ஆரம்பித்து ஆதாமை பார்த்து கேட்டார், என்ன செஞ்சே? புசிக்கக்கூடாது என்று சொன்ன விருட்சத்தை, விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? அவன் சிம்பிளா சொல்லிட்டான், தேவரீர் எனக்கு தந்த ஸ்திரீயானவள் அதை புசிக்க கொடுத்தான், அதை புசித்தேன் அப்படின்ட்டான். அடுத்தது ஏவாளை கேட்கிறார், சர்வம் என்னை வஞ்சித்ததுன்னு. இப்படி விசாரணை போயிட்டே இருக்குது. விசாரணை போயிட்டே இருக்கும் பொழுது அந்த விசாரணை எல்லாத்தையும் கவனிக்கிற ஆண்டவர், செய்கிற ஆண்டவர் கடைசியில் வேதத்தின் முதல் தீர்க்க தரிசன வார்த்தையை கர்த்தர் உரைக்கிறார். ஃபர்ஸ்ட் ப்ராஃபஸி ஆஃப் த பைபிள்னு சொன்னீங்கன்னா ஆதியாகமம் 3:15, இதுதான் பைபிளுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஃபஸி. வாசிப்போம் 3:15.
உனக்கும்
ஸ்திரீக்கும்
உன் வித்துக்கும்
அவள் வித்துக்கும்
பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார்.
நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். ஃபர்ஸ்ட் ப்ராஃபஸி, இத பைபிளுடைய முதல் தீர்க்க தரிசனம். முதல் தீர்க்க தரிசனத்தை உரைத்தவர் தேவனாகிய கர்த்தர். முதல் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது யாருக்குன்னா? பிசாசுக்கு, மனுஷனுக்கு கிடையாது. இல்லையா, நீங்க மனுஷன் தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் யாருக்கு? பிசாசுக்கு தான் ஃபர்ஸ்ட் தீர்க்க தரிசனம் பைபிள். முதல் தீர்க்க தரிசனத்தை உரைத்தவர் கர்த்தர், முதல் தீர்க்க தரிசனத்தை கேட்டவன் பிசாசு. அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ராபசி. உலகத்திலேயே முதல் தீர்க்க தரிசன வார்த்தை அங்கதான் நடந்து சொல்லப்பட்டுச்சு. இப்ப நல்லா கவனிக்கணும், இந்த இடத்துல விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. விசாரணை நடந்து ஒவ்வொருத்தரையா விசாரிச்சிட்டார் கர்த்தர். ஆதாம் விசாரிச்சாச்சு, ஏவாளை விசாரிச்சாச்சு. அடுத்தது இந்த இடத்துல பார்க்கும் பொழுது கர்த்தர் தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார். இந்த தீர்க்க தரிசனம் யாரை பற்றியது? அது கவனிக்கிறார். இது யாரை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம்? இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். சப்ஜெக்ட் யாருனா இயேசு கிறிஸ்து. உரைத்தவர் தேவனாகிய கர்த்தர், உரைக்கப்பட்டது பிசாசுக்கு. அந்த தீர்க்க தரிசனத்தின் சப்ஜெக்ட் யாருன்னா இயேசு கிறிஸ்து. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வீட்டுக்கும் அவள் வீட்டுக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். அந்த அவர் யார்? அவர் தான் இயேசு கிறிஸ்து. கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து பிசாசின் தலையை நசுக்குவார் என்கிறதை, அவருடைய சிலுவை மரணத்தை குறித்த தீர்க்க தரிசனம் வேதத்தில் முதல் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டது. அது பிசாசுக்கு நேராய் உரைக்கப்பட்டது, ஆதாமுடைய அவனுடைய பார்வைக்கு நேராக உரைக்கப்பட்டது. இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், இந்த தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவாகிய ரட்சகரை இந்த உலகத்திற்கு அனுப்பி பிசாசின் தலை நசுக்கப்படும் ரட்சகரை குறித்த தீர்க்க தரிசனம் இங்கு உரைக்கப்பட்டது. இது ஏதேன் தோட்டத்திலே உரைக்கப்பட்டாச்சு. இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம் ஏதேன் தோட்டத்திலே உரைக்கப்பட்டாச்சு. இப்ப இந்த ஏதேன் தோட்டத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து உரைக்கப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் இங்கே உரைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனம் இங்கே உரைக்கப்பட்டிருந்தாலும் இந்த தீர்க்க தரிசனத்துடைய சப்ஜெக்ட், இதில் இருக்கிறதான மேட்டர், இது எப்பொழுது திட்டமிடப்பட்டது, அதை நம்ம யோசிக்கணும். ஏன்னா ஒன்று நம்ம சொல்றோம்னா அதை பிளான் பண்றது முன்னால இருக்கும். இந்த இடத்துல நான் வந்து மெசேஜ் இப்போ கொடுக்குறேன்னா அதை நான் எடுக்கிற மெசேஜ் முன்னாடியே எடுத்துருவோம். எடுத்துட்டு சொல்ற நேரம் வேற, தகுந்த நேரத்தில் அதை சொல்லுவோம். அதுக்கு முன்னாலேயே அது கொடுக்கப்பட்டுவிடும், எடுக்கப்பட்டுவிடும். அப்ப தேவனாகிய கர்த்தனுடைய இருதயத்தில் இந்த கிறிஸ்துவின் சிலுவை மரணம் இது எப்பொழுது தீர்மானிக்கப்பட்டது, இங்க சொல்றாரு, இது எப்பொழுது அவர் இருதயத்தில் தோன்றியது, அதை நம்ம கவனிக்கணும். வாசிக்கலாம், இதுக்கு பதில் வெளிப்படுத்தின விசேஷம் 13:8 வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 13:8.
உலக தோற்றம் முதல்
அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய
ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள்.
உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. இந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி யாரு? இயேசு கிறிஸ்து. எப்ப அடிக்கப்பட்டுச்சா? உலக தோற்றம் முதல். பூமியை ஒழுங்குபடுத்தும் போது கிடையாது, ஆதியிலே தேவன் வானத்தை பூமியும் உண்டாக்கினார். தோன்ற பண்ணார்ல அப்போ. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் மனுஷன் பாவம் செய்த பிறகு அறிவிக்கப்பட்டது இல்லையா? மனுஷன் பாவம் செஞ்ச பிறகுதான் கர்த்தரை அறிவிக்கிறார், அவருடைய சிலுவை மரணத்தை பத்தி அறிவிக்கிறார். ஆனால் இந்த சிலுவை மரணத்தை குறித்து மனுஷன் பாவம் செய்த பிறகு தேவன் அறிவித்தாலும், இந்த சிலுவை மரணத்தை குறித்த தன் திட்டம், தேவ திட்டம் எப்ப உருவாச்சுன்னு கேட்டீங்கன்னா, உலக தோற்றம் முதலே உருவாக்கப்பட்டது. யோசிச்சு பாருங்க, இந்த பிளான் வந்து திடீர்னு உண்டாகல. மனுஷன் பாவம் செஞ்ச பிறகு அவசர அவசரமா கர்த்தரோட பிளான் போடல. இந்த திட்டம் உருவானது எப்பனா, உலக தோற்றத்தின் முதல் கொண்டே திட்டமிடப்பட்டது. ஆனால் சொல்லப்பட்டது எப்பனா, மனுஷன் பாவம் செய்த பிறகு அறிவிக்கப்பட்டது. ஏன் மனுஷனை கர்த்தர் உண்டாக்கின உடனே, ஆதாமா உண்டாக்கின உடனே வந்த முதல் நாளே, அப்பா உனக்காக ஒரு ரட்சகரை நான் மனு குலத்திற்காக நான் ரெடியா வச்சிருக்கிறேன், இந்த ரட்சகர் வந்து எல்லாருடைய பாவத்தை சுமந்து சிலுவையிலே மறிப்பார், பிசாசின் தலையை நசுக்குவார் அப்படின்னு கர்த்தர் ஆதாமுக்கு அவனை உண்டாக்கினாலே சொல்லி இருக்கலாம் இல்ல? அவனை உண்டாக்கின போதே சொல்லி இருக்கலாம், சொல்லலையே. அவன் பாவம் செஞ்ச பிறகுதான் அவன் இதெல்லாம் சொல்றாரு. ஆனா அந்த திட்டம் அவருக்கு முன்னாலேயே இருக்குது, உலக தோட்டத்தின் போதே திட்டம் இருக்குது. ஆனால் அவன் பாவம் செஞ்ச பிறகுதான் இதை வந்து சொல்றாரு. இதுல என்ன காரியம் கேட்டீங்கன்னா, ஒருவேளை மனுஷனை அவர் உண்டாக்கி அவன் தேவனோடு நேருக்கு நேராய் பழகி தேவ மகிமையிலே பரிபூர்ணமாய் ஆதாம் இருந்த நாட்களிலே வந்து, உனக்கு ஒரு ரட்சகரை, உனக்கு மட்டுமல்ல முழு அனுகுலத்திற்கும் ஒரு ரட்சகரை நான் அனுப்புவேன், அவர் வந்து பிசாசின் தலையை நசுக்குவார், அவர் தான் ரட்சகராய் இருப்பார், மனுஷனை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பார் அப்படின்னு பிதா வந்து ஆதாம் கிட்ட சொல்லி இருப்பார்னா, ஆதாம் குழம்பி போயிருப்பார். எதுக்கு ரட்சகர்? நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு எதுக்கு ரட்சகர்? எங்கிட்டதான் பாவமே இல்லையே, எனக்கு எதுக்கு ரட்சகர்? யோசிச்சிருப்போம், எனக்குதான் பாவமே இல்லையே, பாவம் இல்லாத எனக்கு எதுக்கு இவர் ரட்சகர் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு? அவர் சொல்லி இருந்தாலும் அவனுக்கு புரிய முடியாது. ஏன்னா அவன் பாவமே இல்லை, பரிபூரணனா இருந்தான், தேவன் தன்னை போலவே உண்டாக்கி வச்சிருந்தார். அப்படி இருக்கும்பொழுது பாவம் இல்லாத அவனுக்கு போய் பாவத்திலிருந்து ஒருத்தர் உன்னை மீட்பார்னு சொன்னா அவனுக்கு என்னன்னு புரியும்? ஆகையினாலே தன் திட்டம் உலக தோட்டத்துக்கு முன்பதாக அவர் திட்டமிட்டு வைத்திருந்தாலும் அந்த திட்டத்தை மனதிலேயே வைத்தே இருக்கிறார். அவன் பாவம் செஞ்சு அதன் பிறகு அவன் தவிக்கும் பொழுதுதான் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துறார். பயப்படாத, ஒரு ரட்சகரை நான் ரெடியா வச்சிருக்கிறேன், ரட்சகராகிய என் குமாரனை நான் வச்சிருக்கிறேன், அவரை அனுப்பி உனக்கு மட்டுமல்ல சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அவர் தான். அவரை வைத்து நான் ரட்சிப்பை உண்டு பண்ணுவேன். அவர் பிசாசின் தலையை நசுக்குவார். இன்னைக்கு இந்த பிசாசு இன்னைக்கு உன்னை வீழ்த்திட்டான், பயப்படாத, அவனை வீழ்த்துறதுக்கு ஒருத்தர் நான் வச்சிருக்கிறேன். இன்னைக்கு அவன் உன்னை வீழ்த்திட்டான், பயப்படாத, அதனால எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைக்காது. அவனை வீழ்த்துறதுக்கு நான் ஒரு ரட்சகரை, என் குமாரனை வச்சிருக்கிறேன், அவரை வச்சு நான் அவனை வீழ்த்துவேன். தன் திட்டத்தை வெளிப்படுத்துற அப்படி என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் தன் இருதயத்தில் ஒரு பரிபூர்ண திட்டத்தை ஏற்கனவே வைத்திருக்கிறார். ஆனால் காலம் வரும்பொழுது அதை அவனுக்கு வெளிப்படுத்தினார். இன்னைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையை குறித்து தேவனாகிய கர்த்தர் அனாதி காலம் முதல் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அந்த திட்டத்தை அவ்வப்பொழுது நமக்கு தெரியப்படுத்துவார். நம்ம லைஃப்ல சில ஃபெயிலியர்ஸ், சில பிரச்சனைகள், சூழ்நிலைகள் வரும்பொழுது அந்த திட்டத்தை வெளிப்படுத்தி நம்மை கர்த்தர் கைட் பண்ணுவார். நம்மளை தூக்கி வீசிட மாட்டார். நம்மை குறித்து அவருக்கு பல திட்டங்கள் இருக்கிறது. அந்த திட்டத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு செல்லுவார், தூக்கி வீசிட மாட்டார். ஏற்ற நேரம் வரும்போது அந்தந்த நேரத்தில் தன் திட்டத்தை வெளிப்படுத்தி கர்த்தர் பேசி நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். இதுதான் கர்த்தருடைய காரியம். ஏற்ற நேரம் வந்தவன சொன்னான். நீங்க வேதத்தை நீங்க நல்லா திருப்பி பார்த்தீங்களானால், ஒவ்வொருத்தருடைய லைஃப்லயும் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் இப்படி நடக்கும். சில விஷயங்கள் தோல்வியை போல இருக்கும், சில விஷயங்கள் பிரச்சனையை போல இருக்கும், சில விஷயங்கள் முடிஞ்சு போனது போல இருக்கும். ஆனால் அந்த முடிவிலிருந்து கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை கொண்டு வந்துட்டே இருப்பார். நம்முடைய ஆண்டவர் என்னைக்குமே அப்படி செய்வார். நடந்த உடனே அப்படியே தூக்கி வீசி எறிஞ்சிட்டு போயிடவர் கிடையாது. அதிலிருந்து கர்த்தர் பல விஷயங்களை அவர் திட்டமோடு அவர் செயல்படுத்துவார். இப்ப உங்களுக்கு ஒரே ஒரு கேரக்டர் பைபிள் இருந்து சொல்லி முடிக்க போறேன். ஒரே ஒரு கேரக்டர், மோசே. இந்த மோசேவுடைய வாழ்க்கை ரொம்ப அருமையான ஒரு வாழ்க்கை. இவனுடைய ஆயுசு நாட்கள் 120 வருஷங்கள். இந்த 120 வருஷங்களாகிய இவனுடைய ஆயுசு நாட்களில் அதை மூன்று பிரிவுகளா கரெக்டா ஈக்குவலா மூணா பிரிக்க முடியும். 40, 40, 40 பிரிக்க முடியும். முதல் 40 வருஷங்கள் ராஜபோக வாழ்க்கை, அரண்மனை வாழ்க்கை. அடுத்த 40 ஆண்டுகள் வனாந்திரத்திலே ஆடு மேய்க்கிறதான ஒரு வாழ்க்கை. மூன்றாவது 40 ஆண்டுகள் அவன் கர்த்தருடைய ஊழியக்காரனாய், தீர்க்கதரிசியாய், தேவ மனுஷனாய் வாழ்ந்த நாட்கள். 3-40. இந்த 3-40 நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா கர்த்தருடைய செயல்பாடை நல்லா கவனிக்க முடியும். இந்த மோசையுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தருடைய செயல்பாட்டை நல்லா கவனிக்க முடியும். முதல் 40 ஆண்டுகள் கர்த்தர் அவனை ராஜாவை போல வாழ வச்சார். அரண்மனை வாழ்க்கை. அவன் பிறந்தது என்னமோ எபிரேய குடும்பத்திலே, சாதாரண ஒரு குடும்பத்தில் அவன் பிறந்திருந்தாலும் கர்த்தர் அவனை குழந்தையாக இருக்கும் பொழுது, அந்த நைல் நதியில் விடப்பட்ட பொழுது, வள தன்னுடைய அந்த குழந்தையை கர்த்தராகிய ஆண்டவர் அந்த மோசையாகிய குழந்தையை பார்வோன் குமார்த்திகளில் ஒப்புக் கொடுக்கிறார். சொந்த தாயே சம்பளம் கொடுத்து வளர்க்கிற மாதிரி கர்த்தர் சூழ்நிலையை உருவாக்கி அரண்மனையிலே வைத்து 40 வருஷம் ராஜ வாழ்க்கையில் வளர்க்கப்பட்டான். ஒரு தேவகுமார், ஒரு ராஜகுமாரனாக அவனுடைய வாழ்க்கை இருந்தது. ஒரு ராஜகுமாரனுக்கு என்னென்ன வசதிகள் கிடைக்குமோ எல்லாம் அவன் அனுபவிச்சான். அந்த வசதிகள், அந்த உணவு, அந்த உடை, அவனுக்கு கிடைக்கிற ராணுவ பயிற்சி, இப்படி எல்லாம் கிடைச்சு அவன் ஒரு ராஜகுமாரனாக 40 வருஷம் அவன் ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்தான். இவனுடைய வாழ்க்கையில் அந்த 40 வருஷம் முடிகிற கட்டத்தில் கர்த்தர் அவனுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தினார். நீ இத ராஜகுமாரனாக, இந்த பார்வோனுடைய குமாரத்தின் வளர்ப்பு மகனா நீ இருக்கிற, நீ பார்வோனுடைய குமாரத்தியுடைய மகன் கிடையாது, நீ ஒரு வளர்ப்பு மகன் தான். உன்னுடைய ஆரிஜின் என்ன, உன்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன? நீ ஒரு எகிப்தியன் கிடையாது, நீ ஒரு எகிப்தியன் கிடையாது, நீ ஒரு எபிரேய குடும்பத்தில் பிறந்தவன். ஆனா உன்னை நான் இங்க வளர வச்சிருக்கிறேன். கர்த்தர் அந்த உண்மையை விளங்க பண்ணினார். அந்த உண்மையை விளங்க பண்ணின உடனே இவன் பார்க்கிறான், தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய ஜனங்கள் எல்லாரும் அடிமைகளாய் படாத பாடுபடுறாங்க, செங்கல் இருக்கிறாங்க, அடிமைகளாய் இருக்கிறாங்க, இந்த எகிப்திய ஆளோட்டிகள் அடிக்கிறாங்க, அடிமைகளாய் வைத்து படாத பாடுபடுத்துறாங்க, இந்த எபிரேய ஜனங்கள் மிகவும் நெருக்கப்பட்டு மோசமான நிலைமையில தன்னுடைய ஜனம் இருக்கிறத பார்க்கிறான். இவனுக்குள் தன் ஜனத்தை குறித்து ஒரு வைராக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலை நடக்கிற ஒரு சம்பவத்தை இப்ப பைபிள்ல படிப்போம். யாத்ராகமம் 2 11 வசனத்திலிருந்து 15 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம்.
மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். அவன் மறுநாளிலும் வெளியே போன போது எபிரேய மனுஷர் இருவர்
சண்டை பண்ணிக் கொண்டிருந்தார்கள்.
அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும்
நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்?
நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே
காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்தான்.
பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது
மோசேயை கொலை செய்ய வகை தேடினான்.
மோசே பார்வோனிடத்திலிருந்து தப்பியோடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான்.
மோசே பெரியவனான காலத்தில் அவன் எபிரேய ஜனங்கள் படுகிற பாடுகளை பார்க்கிறான், வெளியே போய் பார்க்கிறான். அப்பொழுது அந்த இடத்துல ஒரு மணல் பரப்புள்ளதான ஒரு பாலைவனம் போல ஒரு இடம். அந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த எகிப்தியர்கள் ஆலோட்டிகள் எபிரேயர்களை அடித்து கொடுமைப்படுத்தி வேலை வாங்குறாங்க. அப்பொழுது பார்க்கிறான், ஒரு ஆலோட்டி ஒரு எகிப்தின் போட்டு அடி அடி நடிக்கிறான். அது வனாந்தரமான ஒரு இடம். இத மோசை பார்க்கிறான், இங்கே அங்கேயும் பார்க்கிறான், யாருமே இல்லை. அநியாயமாய் இவனை போட்டு அடித்து அவனை அதிகமாய் கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். மோசை பார்க்கறான், இந்த பக்கம் அந்த பார்க்கறான், அவனுக்கு தன் ஜனத்தை குறித்து வைராக்கி அவனுக்குள்ள பற்றி எரியுது. இப்படி அநியாயமாய் இந்த எகிப்தியன் நம்முடைய மனுஷன் ஆகிய எபிரேய நடிக்கிறானே, யாரும் இல்லை. உடனே இவன் தான் யுத்தத்தில் தேர்ந்தவனாச்சு. பட்டயத்தை எடுத்தான், ஒரே வெட்டு எகிப்தி ஆணோட்டி வெட்டிட்டான், துண்ட வெட்டிட்டான். வெட்டி உடனே அதே இடத்துல மணல தோண்டி புதைச்சிட்டு அவனை அனுப்பிவிட்டான். மோசை நினைச்சான், திரும்பி பார்த்தான், இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தான், யாருமே இல்லை பாக்கிறதுக்கு. நல்லா செக் பண்ணிட்டு தான் செஞ்சான் அந்த செஞ்ச கொலை, நல்லா செக் பண்ணி தான் செஞ்சான். யாரும் ஆட்சி வந்துட போறதுக்கு பாத்துட போறாங்க பாக்கலாம், யாருமே இல்லை. தெளிவா பார்த்துட்டு தான் அந்த எகிப்தியனை வெட்டி கொண்டு நான் ஸ்பாட்லயே மணல்ல புதைச்சிட்டு போயிட்டே இருந்தான். அடுத்த நாள் மோசை திரும்பியும் அதே போல அந்த ரோடு ஒரு இடத்துல வந்துட்டு இருக்கிறான். அங்க பார்த்தா ரெண்டு எபிரேயர்களை சண்டை போட்டு உட்காந்துருக்கிறானுங்க. இதை பார்த்தோம், இவனுக்கு இது அவனுக்கு கோபமா வருது. என்ன நம்ம ஆட்களுக்கே ஒரு ஒத்துமை இல்லையே, அவன் அடித்தா நம்ம அவனை நம்ம போயிட்டோம். ஆனா இவனுங்களே ஒத்துமை இல்லாம சண்டை போட்டு இருக்கிறாங்களே, உடனே போய் சமாதானம் பண்ண சமரசம் பண்ணே, என்ன உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு நீங்க நம்ம எல்லாம் எபிரேயர், நீங்க எதுக்கு சண்டை போட்டு இருக்கிறீங்க? கேட்ட உடனே அதை ஒருத்தன் இன்னொருத்தன் அநியாயம் பண்ணலான்னு நினைக்கிறேன். கேட்ட உடனே இவன் பாக்குறான், இவன் யார் குறுக்க வந்து நம்முடைய காரியத்தை கெடுத்துட முடியும், இவனுக்கு நம்ம அநியாயம் இல்லைன்னு பார்த்தா இவனுக்கு எடுத்துடும் போல இருக்குன்னு பார்த்துட்டு டக்குன்னு ஒரு அட்டாக் பண்றான். மோசையை பார்த்து, அந்த எகிப்தி எங்கள் மேல் ஒன்னு அதிகாரியாகவும் ராஜா ஒன்னு ஏற்படுத்தினது யார்? அந்த எகிப்தியனை வெட்டி கொண்டது போல எங்களையும் கொண்டு என்னையும் வெட்டி கொண்ட பாக்கறியா என்று ஒரு கேள்வி திரும்பி கேட்டான். மோசை ஆடி போனான், நல்லா திரும்பி எல்லா பக்கமும் பார்த்து யாருமே இல்லைன்னு பார்த்துதான் நம்ம வெட்டி கொள்ளணும். ஆனா இந்த நியூஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருக்குது, இவன் பட்டு நம்மளை பார்த்து திருப்பி கேள்வி கேட்கிறானே. அந்த எகிப்திய கொண்டாத நேத்து தானா மறுநாள் போட்டுருக்கு, நேத்து வெட்டன் அதுக்குள்ள இவனுக்கு இவ்வளவு ஸ்பீடா நியூஸ் பரவிருச்சே, எப்படி தெரிஞ்சது? யாருக்குமே தெரியாது, நம்ம சுத்தி முத்தி பார்த்துதான் அந்த வெட்டி ஸ்பாட்லயே நம்ம பாடி டிஸ்போசும் பண்ணிட்டோம். எப்படி இது இவனுக்கு தெரிஞ்சுதான் அவன் தடுமாறான், பயந்துட்டான், எப்படி தெரிஞ்சிருக்கும்? அடுத்த நாள்லயே இது நியூஸ் அவ்வளவு ஸ்ப்ரெட் ஆகி போச்சு. அவன் அதான் யாரும் இல்லாத பார்த்து அவனை வெட்டி அந்த இடத்துலயே பாடி டிஸ்போஸ் பண்ணியாச்சு. அடுத்த நாள்ல இவ்வளவு தூரம் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. என்ன ஆயிருக்கும் தெரியுமா? அந்த காப்பாற்றப்பட்ட அந்த எபிரேய அவன் போய் சாட்சி சொல்லியிருப்பான். எல்லா இடத்துலயும் மோசம் இருக்காரு, நல்ல மனுஷன். எபிரேய ஒருத்தர் வந்து அடிச்சு வந்தாரு, வந்தாரு ஒரே வெட்டு வெட்டி தூக்கி மண்ணில் புதைச்சிட்டு போயிட்டே இருந்துட்டாரு. என்ன மனுஷன் மோசு, எவ்வளவு வைராக்கியமான மனுஷன். அவர் போய் எல்லாம் ஊரெல்லாம் போய் சாட்சி சொல்லிட்டு இருப்பாரு, மோச செஞ்ச காரியத்தை அவன் நல்ல சாட்சி சொல்றேன்னு சொல்லிட்டு இருப்பான். இதுதான் பா இந்த மோசைக்கு வினையா போச்சு, அவன் சொன்ன சாட்சி மோசைக்கு வினையா போச்சு. இந்த செய்தி பாருங்க, இங்க லோக்கல் லெவல்ல மட்டும் இல்ல, ராஜா வரைக்கும் போயிடுச்சான் இந்த செய்தி. அவ்வளவு பயங்கரமா சாட்சி சொல்லியிருக்கான், போய் அது ராஜா காது வரைக்கும் போயிடுச்சு, அவ்வளவு ஃபாஸ்டா சாட்சி சொல்லிட்டான். துச்செய்தி எப்பவுமே இப்படிதான் ரொம்ப ஸ்பீடா போயிடும், ராஜா வரைக்கும் போயிடும், ரொம்ப ஸ்பீடா போயிடுச்சு. போய் சேர்ந்த பிறகு இவனுக்கு புரிஞ்சிருச்சு, ராஜா இவனே வெட்டுறதுக்கு ரெடி ஆயிட்டான். ராஜா பார்த்தான், இவன் நம்ம அரண்மனையிலேயே வளர்ந்து நம்ம சாப்பாட்டை சாப்பிட்டு நம்ம அரண்மனையில வளர்ந்து கடைசியில் நம்மளாலேயே வெட்டுறானா இவன், இவனை விடக்கூடாது, இவனை கொல்லணும். இவனுக்கு தன் ஜனத்தை குறித்த வைராக்கியம் வந்துருச்சோ, அப்படிதான் இவனை விட்டு வைக்க கூடாது. ராஜா யோசிக்கணும், நம்ம வளர்த்தத கடைசியில் நம்ம ஆட்களிலேயே வெட்டுறானா, இவனை க்ளோஸ் பண்ணணும். ராஜா சொல்லிட்டு இருப்பான், மோசை எங்க பார்த்தாலும் வெட்டி கொண்டுடுங்கன்னு இருப்பான். ராஜா கட்டளை பிறந்திருக்கும். மோசைய பார்த்த உடனே சூட்டர் ஷைட் இருந்தாங்களே, பார்த்த உடனே ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்களே, எங்க பார்த்தாலும் வெட்டி கொண்டுட்டாங்க. ராஜா கட்டளை கொடுத்துட்டான். மோசையை பார்க்கறான், இனி எகிப்து தேசத்தில் இருந்தால் தன்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த தேசத்தில் இருந்தால் அவ்வளவுதான், நம்ம எந்த இடத்துல யார் எந்த ராணுவ வீரன் பார்த்தாலும் நம்மளை வெட்டிடுவாங்க. சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. ஓடுறான் 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 ஓடுறான், தேசத்தை விட்டே ஓடுறான். அடுத்த தேசத்துக்கே போயிட்டான், மீதியான தேசத்துக்கே போயிட்டான். ஏன்னா தேசத்தில் எகிப்தில் அவனுக்கு பாதுகாப்பு கிடையாது, எந்த இடத்துல அவன் உயிர் போயிடும். ஓடுறான் ஓடுறான் ஓடி மீதியான் தேசத்துக்கு போயிட்டு அந்த 15வது வசனத்தை மட்டும் மறுபடியும் படிக்கலாம்.
பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோன் இடத்தில் நின்று தப்பியோடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்து இருந்தான்.
மீதியான் தேசத்துக்கு போயிட்டான், அங்க போனோன்னு ஒரு துறவு, ஒரு தண்ணீர் துறவு இருக்கும், அந்த இடத்துல போய் அனாதைய போல உட்கார்ந்துட்டு இருக்கிறான், தனியா போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். நேத்து வரைக்கும் இந்த மோசை கையசச்சா வேலைக்காரங்க ஓடி வருவாங்க, கையை காமிச்ச போது என்னன்னு ஓடி வந்து நிற்பாங்க. அவனுக்கு ராஜபோக சாப்பாடு, ராஜ அரண்மனை சாப்பாடு, வேலைக்காரங்க காலுக்கு மேல நிக்கிறாங்க. அவனுக்கு ராஜ உடை, ராஜ மரியாதை, ராஜ உணவு எல்லாம் இருந்து ராஜரீகத்தின் உச்ச கட்டத்தில் வாழ்ந்தவன் நேத்து வரைக்கும். ஆனா இப்போ ஒரு அனாதையாக கேட்பார் கேள்வி இல்லாமல் ஒரு துறவண்டையிலே தேசத்தை விட்டு ஓடி வந்து ஒரு துறவண்டையில அந்த கரையிலே பரிதாபமா உட்கார்ந்துட்டு இருக்கிறான். சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை, அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒருத்தரும் இல்லை. பசியோடு வேதனையோடு பரிதாபமாய் அந்த துறவண்டையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறான், தனியா உட்கார்ந்துட்டு இருக்கிறான். என்னைக்குமே ஒரு மனுஷன் தனியா இருக்கும் போது ரொம்ப சிந்தனை ஸ்பீடா வேலை செய்யும், ரொம்ப வேகமா வேலை செய்யும். ஒரு காரியத்தை நம்ம செய்யும் போது அவசரப்பட்டு ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம், அப்ப செய்யும்போது கூட நல்லதா கெட்டதா சரியா தப்பா இதுல பின்விளைவு என்ன, அதெல்லாம் அவ்வளவு வேகமா வேலை செய்யாது. எல்லாம் முடிஞ்சு பிரச்சனையாகி போன பிறகுதான் தனியா யோசிப்பேன், ஐயோ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம செஞ்சிட்டோம். அது செய்யும் போது தெரியாது, செய்யும் போது தெரியாது. அவ்வளவு வசதியான சூழ்நிலை, நல்ல நிலைமை எல்லாம் இருந்துச்சு. ஆனா இப்போ அநாத மாதிரி ஆயிட்டான், கேட்பார் கேள்வி இல்லை, சாப்பிட்டேன்னு கேட்கிற கால் இல்லை, விசாரிக்கிற கால் இல்லை, பரிதாபமாய் வந்து இருக்கிறான், அந்நிய தேசத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அது ஆத்தங்கரையில் கண்டிப்பா அவன் நொந்து போயிருப்பான், நொந்து போயிருப்பான். சரி, நேத்து என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, ராஜா மாதிரியில இருந்தேன், ராஜ உணவை சாப்பிட்டேன், ராஜ ரசம் போட்டு, எத்தனை வேலைக்காரங்க எனக்கு, எல்லாம் எல்லாம் இருந்துச்சு, ரதத்துலதான் நான் பிரயாணம் பண்ணுவேன், எப்படி இருந்தேன். ஆனா இன்னைக்கு இந்த நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டுட்டனே. தன்னை குறித்து அவன் நொந்து போயிருப்பான், கொஞ்சம் அவசரப்பட்டுட்டனே. இந்த எகிப்தியனை நான் வெட்டி கொள்ளாமல் இருந்தால் இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காது, இன்னைக்கும் நான் அந்த அருமையான வாழ்க்கையில இருந்திருப்பேன். கொஞ்சம் அவசரப்பட்டுட்டனே, இன்னைக்கு இந்த நிலைமைக்கு நான் ஆளாயிட்டனே. எவ்வளவு ராஜ மேன்மையில் இருந்த அந்த ராஜ மேன்மையை ஒரு அவசரப்பட்டு சின்ன செய்கை ஒரு காரியத்தினால எல்லா ராஜ மேன்மை இழந்து இந்த நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டுட்டனே. நொந்து போயிருப்பான், நொந்து போயிருப்பான், தன்னை குறித்து அவன் வெறுத்து போயிருப்பான். இப்படி பண்ணிட்டனே, அவசரப்பட்டு எல்லாத்தையும் இழந்துட்டனே, இன்னைக்கு இப்படி வந்து நிக்கிறனே. ஆனால் மோசையுடைய உள்ளத்தில் அப்படிப்பட்ட எண்ணங்கள் ஓடிட்டு வந்திருக்கும். ஆனால் அதற்கு பின்பதாக ஒரு பெரிய தெய்வ திட்டம் ஒன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுக்கு பின்னால கர்த்தருடைய ஒரு மாஸ்டர் பிளான் அங்க ஓடிட்டு இருக்குது. மோசே அவன் பிறக்கும் பொழுதே அவனுடைய பெற்றோர் ஒரு பக்தியானவர்கள், எபிரேய குடும்பத்தில் பக்தியானவர்கள். அந்த குழந்தை ஒரு அழகுள்ள குழந்தை என்று கண்டு அந்த குழந்தையை 3 மாதங்களும் பத்திரமா வீட்டில் வச்சு ஒளிச்சு வச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த குழந்தை அதிகமா சத்தம் கொட ஆரம்பிச்ச பிறகு அந்த குழந்தையை காப்பாற்ற முடியல, வேற வழி இல்லாமல் நைல் நதியில தூக்கி வீசி எறியணும். ஆனா தூக்கி வீசி எறியாமல் ஒரு நாணல் பெட்டி உண்டாக்கி அதுக்கு கீழ் பூசி அனுப்பி வச்சாங்க. இதெல்லாம் தேவ திட்டத்தில் போச்சு. அந்த நாட்களில் பிறந்த எல்லா ஆண் குழந்தைகளும் நைல் நதியில தூக்கி வீசப்பட்டு கொல்லப்பட்டது. ஆனா இந்த ஒரு குழந்தை மாத்திரம் காப்பாற்றப்பட்டது, கர்த்தருடைய திட்டம். இந்த ஒரு ஆண் பிள்ளை மட்டும் காப்பாற்றப்பட்டது, அது ராஜ அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டது. கர்த்தர் பார்த்தார், இவனை பிற்காலத்தில் என் ஜனத்தை விடுவிக்கிறதற்கு இவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். எப்போ பிறக்கும் பொழுதே கர்த்தர் திட்டம் போட்டார். அதனாலதான் அந்த பெற்றோருக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கரேஜ் கொடுத்தார், கொடுத்து அந்த பிள்ளையை பார்வோனுடைய மகள் கையிலேயே ஒப்பு கொடுத்து வளர வச்சார். இப்ப வளர வச்ச ஆண்டவர் அவன் பிற்காலத்திலே சிறந்த ஒரு கல்வி மாணவனாகணும். ஏன் தெரியுமா, பைபிள்ல முதல் 5 புக்கு எழுதுனது மோசே, ஆதியாகவும் யாத்திராகவும் லேவியராகவும் என்ன உபாகம் வரைக்கும் எழுதுறது மோசே. அதுக்கு அவங்க ஒரு இல்லிட்ரேட்டா இருந்தான்னா அதை வச்சு பைபிள் எழுத முடியாது, புக் எழுத முடியாது இல்லையா, ஒரு இல்லிட்ரேட்டை வச்சு எழுத முடியாது. அப்ப அவனுக்கு படிப்பு, ஞானம், அறிவு அவனுக்கு வேணும்.
அதனால அந்த ஃபர்ஸ்ட் 40 வருஷம் அரண்மனையில வச்சு சிறந்த படிப்பை கத்தர் கொடுத்தார், ஹையஸ்ட் எஜுகேஷன் அவருக்கு கொடுத்தார். வேற யாருக்குமே கிடைக்காத ஒரு படிப்பு அரண்மனையில் ராஜாவுடைய மகளுடைய வீட்டில் வச்சு அவளுக்கு படிப்பை கொடுத்தார். சிறந்த படிப்பாளி ஆக்கினார். ஏன்னா பின்னால தன்னுடைய புக்கு எழுதணும், வேதத்தை எழுதணும், வேதத்தின் முதல் எழுத்து அவன் தான் எழுதணும். கர்த்தர் அதனால முதல் 40 வருஷத்துல தன் திட்டத்தின்படி ஃபர்ஸ்ட் பிளான் அரண்மனையில வைத்து கர்த்தர் அவனை சிறந்த படிப்பாளி ஆக்கினார் பைபிள் எழுதுறதுக்காக. ஆனால் வெறும் தலையறிவை வைத்துக் கொண்டு அவருடைய ஊழியத்தையும் செஞ்சிட முடியாது, அவருக்கு வேதத்தை எழுதிடவும் முடியாது. வெறும் வைராக்கியத்தை வச்சு ஒண்ணு சாதிச்சிட முடியாது, பட்டயத்தை வச்சு எகிப்தை வெட்டிதான் முடிஞ்சிருமா? முடியாது. அவனை நல்ல ஒரு பக்குவப்பட்ட ஒரு ஊழியனாக, ஒரு தலைவனாக இஸ்ரவேல் ஜனங்களை கிட்டத்தட்ட புறப்பட்டவர்கள் 600,000 புருஷர்கள், ஏறக்குறி 20,000,000 ஜனங்கள் அந்த எகிப்தை விட்டு வெளியில வந்தாங்க. அந்த ஜனங்களை, அவ்வளவு பெரிய ஒரு கூட்ட ஜனங்களை மேய்க்கிறதற்கு சாந்த குணம் உள்ள ஒரு மேய்ப்பனாக அவன் இருக்க வேண்டும். நிதானமுள்ள ஒரு மெய்ப்பனா இருக்கணும், அவசரப்படுகிறதான ஒரு மெய்ப்பனா ஒரு மனுஷனா இருக்கக்கூடாது. பொறுமை உள்ளவனா இருக்கணும், நிதானம் உள்ளவனா இருக்கணும், பக்குவப்பட்டவனா இருக்கணும். மோசையை குறித்து பைபிள் ஒரு சாட்சி இருக்குது, வாசிங்க. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 12 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 12 அதிகாரம் 3 வசனத்தை வாசிங்க.
மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான்.
போதும், என்ன சாட்சி பாருங்க. பூமியில் இருக்கிற எல்லா மனுஷனும் நம்பர் 1 சாந்த குணம் உள்ளவன் மோசே. அவன மாதிரி சாந்த குணம் யாருமே கிடையாது. இந்த மோசையுடைய ஆரம்ப கால காரியம் என்ன நீங்க பாத்தீங்களானால், ஒரு எகிப்தியன் ஒரு எகிப்தி ஒரு எபிரேயனை பார்த்து வெட்டின உடனே எடுத்தவன பட்டையை எடுத்து வெட்டுறான். அவ்வளவு கோபக்காரவன். ஒரு எபிரேயரை வந்து ஒரு எகிப்தின் அடிக்கிறான் உடனே கொஞ்சம் கூட பொறுக்க முடியல, எடுத்தவன பட்டயத்தை எடுத்து வெட்டுற ஆளு. ஆனா அவனை குறித்து இங்க அடுத்த 40 வருஷத்துக்கு பிறகு சாட்சி என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, பூமியில் இருக்கிற எல்லா மனுஷரை பார்க்கிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான் என்று வேதம் அவனை குறித்து சொல்லுகிறது. மிகுந்த சாந்த குணம் உள்ளவன். அப்ப இந்த இடத்துல பார்க்கும்பொழுது எப்படி இப்படிப்பட்டவன் இப்படி ஆனா, இவ்வளவு கோபக்காரன் இப்படி இவ்வளவு சாந்தமா மாறினான்? கர்த்தர் அந்த 40 வருஷத்தில், முதல் 40 வருஷத்தில் அவனுக்கு நல்ல பயிற்சியை, ஞானத்தையும், அறிவையும் கொடுத்த ஆண்டவர் அடுத்த 40 வருஷம் வனாந்தரத்தில் ஆடுகளின் பின்னால் அலைய விட்டு அவனை பொறுமை உள்ளவனாய், சாந்த குணம் உள்ளவனாய், சகிக்கிறவனாய் அவனை கர்த்தர் உருவாக்கினார். ஏன்னா அதுக்கு அடுத்த 40 வருஷம், 80 வயசுல 120 வயசு வரைக்கும் அவன் தேவ ஜனங்களை நடத்திட்டு போக போறான். எங்க நடத்த போறான்? வனாந்தரத்துல தான் அவனுக்கு ஊழியம். கர்த்தர் அந்த சூழ்நிலையை பழக்கப்படுத்திக் கொள்ள வைத்தார். அவனுடைய சரீரத்திலும் அவனுடைய மனதிலும் அந்த சூழ்நிலையில அவன் பக்குவப்படும்படிக்கு கர்த்தர் அவனை கொண்டு வரணும்னு நினைச்சார். அரண்மனையில டைரக்ட் அவனை ஊழியத்துக்கு கூப்பிட்டிருந்தார்னா செஞ்சிருக்க முடியாது. இன்னைக்கு சொல்லுகிறேன், ஊழியத்தை செய்கிறவர்கள் ஒரே பார்ஷா, நமக்கு ஒரே ஆடம்பர பெரியனா இருந்தா அவன் சரியான ஊழியக்காரனாய் வர முடியாது. ஒரு கஷ்டப்படுகிற ஒரு மோசமான நிலைமையில் ஒரு குடிசை வீட்டில் இருக்கிறனுடைய வேதனை புரிந்து கொள்ள முடியாது. ஒரு ஊழியத்தில் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அவன் அடிமட்டத்தில் இருக்கிற குடிசையில தெருவோரத்தில் இருக்கிறவனுடைய வேதனை உணர தெரியணும். பெரிய மில்லியனுடைய சூழ்நிலைகள் பிரச்சனையும் உணர தெரியணும். எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்க தெரியணும். அப்பதான் சரியான ஊழியக்காரனா இருக்க முடியும். இல்லைன்னா வெறும் பணக்காரன் மட்டும் ஜட்ஜ் பண்ணிட்டு ஏழையை பரிதாபமா அவங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. அது சரிப்பட்டு வராது. இப்ப அரண்மனையில மட்டும் வாழ்ந்தவனை கொண்டு வந்தா அரண்மனை இருக்கிற ஜனங்களோட தான் அவனால பழக முடியும். சாதா நாட்களோட அவங்களை மிங்கிள் ஆக முடியாது. கர்த்தர் பார்த்தாரு, நீ எல்லா லெவல்லையும் இறங்கணும். கர்த்தர் அடுத்த 40 வருஷம் இவனுக்கு பயிற்சி கொடுக்கிறார். ஊழியத்துல பொறுமை, சாந்தம், நிதானம், இந்த சூழ்நிலைகளோடு பக்குவப்படுகிறது, எல்லாத்தையும் பயிற்சி கொடுக்கிறதுக்காக 40 வருஷம் அவனுக்கு பயிற்சி கொடுத்துதான் அவனுடைய 80 வயதிலே தன்னுடைய மகிமையான ஊழியத்துக்கு கர்த்தர் அழைச்சார். இப்ப சொல்றேன், முதல் 40 வருஷம் அரண்மனையில சுகபோகமா வாழ்ந்தவனை பார்த்து கர்த்தர், மகனே மோசே, நான் உன்னை இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படி உடனே நான் ஊழியத்துக்கு தெரிந்தெடுத்திருக்கிறேன், கிளம்பு மனாந்திரத்துக்கு அப்படின்னு வந்திருப்பானா? வந்திருக்க மாட்டான்.
அந்த சுகபோக வாழ்க்கையை விட்டுட்டு அடுத்த 40 வருஷம் மனாந்திரத்தில் நடந்து ஊழியம் செய்யறதுக்கு அவனுக்கு மனசு பக்குவப்பட்டிருக்காரு. வரமாட்டான், நீ அரண்மனை விட்டு வானா வரமாட்டான். அவனை வெளியில கொண்டு வரணும்னா மோசை ஒரு கொலை செய்யணும். அவன் வெளியில வரணும்னா மோசை ஒரு கொலை செய்யணும். அந்த கொலை பார்வன் வரைக்கும் போகணும். அவன் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு அப்பதான் அவன் தேசத்தை விட்டு ஓடி போவான், இல்லைனா சுகபோக வாழ்க்கை விட்டு வெளியே வரவே மாட்டான். கர்த்தர் அவனை பக்குவப்படுத்துவதற்காக அந்த கொலை நடந்தால் மோசை செஞ்சது கொலை தான், எகிப்தியனை விட்டு கொலை தான், தவறான காரியம் தான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை அடுத்த திட்டத்துக்குள் கொண்டு போகிறதற்கு அதை அனுமதித்து அவனை அடுத்த லெவல்ல பயிற்சி கொடுக்கிறதுக்காக தான் அந்த பாதையில கர்த்தர் கொண்டு வந்தார். அந்த மோசே எகிப்தை விட்டு வெளியில வந்து அந்த இடத்துல உட்கார்ந்திருந்தானே, இந்த வனாந்திரத்தில் உட்கார்ந்திருந்தானே, அப்ப எகிப்துல என்ன பேசியிருப்பாங்க மோசையை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மோசை வந்து சாதாரண ஒரு எங்கேயோ வளர்ந்த மனுஷன் கிடையாது, ராஜாவுடைய குமாரத்தின் வளர்ப்பு மகன், விவிஐபி, அவன் ரொம்ப பெரிய ஆளு. திடீர்னு அப்படிப்பட்ட ஆள் மிஸ்ஸிங் அப்படின்னா ஹோல் எகிப்துலயே அந்த நியூஸ் பெரிய நியூஸ் ஆயிருக்கும். பார்வோனுடைய வளர்ப்பு மகன் காணாம போயிட்டானாமே, காணாம போயிட்டானாமே, காணாம போயிட்டானாமே, நியூஸ் பயங்கர, அந்த தேசத்துக்கு பெரிய நியூஸ் ஆயிருக்கும். அது என்ன சொல்லியிருப்பாங்க, ஏன் காணாத போனா, மோசே ஒரு கொலை செய்து விட்டு தன் ஜீவன் தப்ப ஓடி போயிட்டான். இந்த நியூஸ் வந்திருக்கும், மோசே ஒரு கொலை செய்து விட்டு தன் ஜீவன் தப்ப ஓடி போனான், இதுதான் செய்தியா இருக்கும். ஆனால் நடந்தது உண்மை. ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் அதிலே தன் திட்டத்தை வைத்திருந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுகிற சில விஷயங்கள், தவறுகள், குறைவுகள் வரும். அதனால 4 பேர் உங்களை தூஷிக்கலாம், அவமானப்படுத்தலாம், வேதனைப்படுத்தலாம், சில கஷ்டங்கள் வரலாம், உங்கள் குறைவையை சுட்டி காட்டலாம். ஆனாலும் கர்த்தர் அதன் நடுவிலே ஒரு திட்டத்தை வைக்கிறார், நம்மளை உருவாக்குகிறார், உருவாக்கி தம்முடைய அடுத்த திட்டத்தை கொண்டு போய் கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறார். என்னைக்குமே கர்த்தர் களிமண் கெட்டு போச்சுன்னு தூக்கி வீசி எறிகிறதல்ல, வேறொரு பெரிய திட்டத்திற்குள் அந்த களிமண்ணை பிசைந்து உருவாக்குகிறார். அது பிசையப்படும் பொழுது கஷ்டமா இருக்கும், மறுபடியும் பிசையப்படுது, ஆனால் அது வேறு பாண்டமாக கடைசியில் வணையப்படுகிறது. அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அதைத்தான் இன்னைக்கு எரேமியாவுக்கு சொன்னார், என் ஜனங்கள் களிமண்ணா இருக்கிறாங்க, நான் குயவனா இருக்கிறேன், ஒரு காரியத்துல கெட்டு போயிட்டீங்கன்னா நான் உங்களை புறக்கணிச்சு தூக்கெறியில வேறு பாண்டமாய் நான் வணைஞ்சு உங்களை யூஸ் பண்ணுவேன், வேறு பாண்டமாய் வணைந்து உங்களை நான் என் திட்டத்துக்குள்ள நான் வைப்பேன், உங்களை தூக்கி வீச மாட்டேங்கிறார் கர்த்தர். ஜெபிக்கலாம். Glory to Jesus. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் நல்லவர். எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. கர்த்தர் சொன்னார், நான் உன்னோடு பேசுவேன், நீ குயவன் வீட்டுக்கு போ. குயவன் வீட்டிலே குயவன் ஒரு பாத்திரத்தை வணைந்து கொண்டிருக்கிறான், அவன் கையில் அது கெட்டு போயிற்று. குயவன் அதை தூக்கி வீசி எறியாமல் அதை வேறு பாண்டமாக திருத்தமாக வணைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த குயவனுக்கு அந்த பாத்திரத்தின் மேல், அந்த களிமண்ணின் மேல் அதிகாரம் இருந்தது போல, உங்கள் மேலும் எனக்கு அதிகாரம் இல்லையோ என்று கர்த்தர் கேட்கிறார். உங்க வாழ்க்கையில சில விஷயங்கள் நீங்க செய்ய நினைச்சதுக்கு வேற மாதிரி போயிட்டு இருக்கலாம். உங்க சின்ன வயசுல நீங்க ஏதோ ஒன்று ஆசைப்பட்டிருப்பீங்க, நீங்க ஏதோ ஒரு நினைப்புல வளர்ந்திருப்பீங்க, ஆனால் உங்கள் காரியம் சில காரியங்கள் வேறு விதமா இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லாம சில விஷயங்கள் வேறு விதமா இருக்கும். உங்க மனசுல நீங்கள் நினைக்கிறது ஒன்றா இருக்கும், ஆனால் உங்க வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள் வேறு விதமா இருக்கும். இதை பார்த்த உடனே எல்லாம் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் நினைக்காதீங்க. நம்முடைய ஆண்டவர் தூக்கி வீசுகிறவர் அல்ல, மறுபடியும் உருவாக்குகிறவர், மறுபடியும் உருவாக்குகிற ஆண்டவர் அவர். ஸ்தோத்திரம். மறுபடியும் அவர் உருவாக்குகிற தேவன். கர்த்தருக்கு அதுதான் நடந்துச்சு. தேவ தூதர்களை உண்டாக்கினார், பரலோகத்திலே வீற்றிருந்தார். ஆனால் லூசிபரும் அவன் கூட்டத்தாரும் அவருக்கு விரோதமாக எழும்பி தள்ளப்பட்டு போனார்கள். அவருடைய முதல் காரியத்தில் காரியங்கள் வேறு விதமாய் முடிந்தது. அதனால கர்த்தர் ஒன்றும் கவலைப்பட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அவர் சோர்ந்து போய் உட்கார்ந்தல்ல. கர்த்தர் உடனே சோர்ந்து போய் உட்காரல, அடுத்தது உடனே அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணதுக்கு மனுஷனை கொண்டு வந்தார். மனுஷனும் கெட்டு போனான். கடைசியில கர்த்தர் அவனை தோட்டத்தை விட்டு வெளியேற்ற வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சு. அவன் தோட்டத்தை விட்டு கர்த்தர் அவனுக்கு அந்த அவ்வளவு அழகான தோட்டத்தை கர்த்தர் உண்டாக்கி அதில் வைத்திருந்த ஆண்டவர் இப்ப அந்த தோட்டத்தை விட்டு அவனை வெளியேற்ற வேண்டிய ஒரு நேரம் வந்தது. ஆனால் அந்த நேரத்தில் கடைசியில சொல்லுகிறார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வீத்துக்கும் அவள் வீத்திற்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவா நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவா என்று ஆதாமுடைய காதுகள் கேட்க அந்த தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் பிசாசுக்கு நேராக உரைத்தார். மனுஷனை இரட்சிப்பதற்கு ஒரு இரட்சகர் அந்த திட்டம் அப்பொழுது கர்த்தர் வெளிப்படுத்தினாலும் அந்த திட்டம் உதயமானது எப்பன்னு கேட்டீங்கன்னா உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே, உலக தோற்றத்தின் போதே அந்த திட்டம் கர்த்தருடைய இருதயத்தில் உதயமாயிருந்தது. ஏற்ற நேரத்தில் அதை வெளிப்படுத்தினார். அடுத்தபடியாய் பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற காலத்தில் கிறிஸ்துவை கொண்ட இரட்சகரை இரட்சிப்பை நிறைவேற்றினார். மோசையுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். மோசையுடைய வாழ்க்கையிலே அவன் நினைச்சிருப்பான் எல்லாம் போச்சு, கொஞ்சம் அவசரப்பட்டே எல்லாம் போச்சு. அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் மகா பெரிய ஒரு திட்டத்தை வச்சிருந்தார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முதல் 40 வருஷம் அரண்மனை வாழ்க்கை, ஆனால் அடுத்த 40 வருஷம் வனாந்திர வாழ்க்கை. இன்னைக்கு முதல் கட்ட பயிற்சியிலிருந்து அடுத்த கட்ட பயிற்சிக்கு நேராக அவனை கொண்டு போகும் பொழுது வான்னு சொல்லியிருந்த அவன் வந்திருக்க மாட்டான். அதற்காக கர்த்தர் ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறார். அந்த கொலை அவன் செய்கிறதற்கு தேவன் அனுமதிக்கிறார். ஜீவன் தப்பும்படி தேசத்தை விட்டு ஓடி போகும்படி செய்கிறார். கர்த்தர் அவனை உருவாக்கி வணைந்து ஆயத்தப்படுத்துகிறார். இன்னைக்கு ஒருவேளை உடைய வாழ்க்கையிலே சில தவறுகளை நீங்க செஞ்சிருக்கலாம், அதனால இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில இழப்புகள் சில பிரச்சனைகளை நீங்க சந்தித்திருக்கலாம். ஐயோ போயிடுச்சே நினைக்காதீங்க, தேவன் வேறொரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்கள் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அவர் தூக்கி வீச மாட்டார். அடுத்த காலத்திற்குள் அடுத்த கட்டத்திற்குள் கொண்டு சென்று அந்த 40 வருஷம் வனாந்தரத்தில் அவரை உருவாக்கி நல்ல ஊழியனாய் கர்த்தர் அவனை கொண்டு வந்தார். பூமியில் இருக்கிற எல்லா மனுஷரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் கர்த்தர் அவனை புடமிட்டு கொண்டு வந்தார். அவ்வளவு பெரிய கோபக்காரனை உலகத்திலேயே சாந்த குணமுள்ள மனுஷனாய் கர்த்தரால் மாற்ற முடிந்தது. அது வனாந்தரத்தில் தான் அந்த அனுபவம் கிடைச்சது அவனுக்கு. தெய்வ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில் எதுவும் தவறு நடக்கல, கர்த்தர் உங்களை தவறு நடந்திருக்கிறது என்று நீங்க நினைச்சு சில காரியம் நடக்கலாம், ஆனால் அதை திருத்தி சரிப்படுத்தி கொண்டு வர கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். தவறுகளை மனுஷர்கள் செய்கிறோம், கர்த்தர் அதனால் நம்மளை புறக்கணிச்சார். என்னைக்கோ எல்லாரையும் புறக்கணிச்சு போட்டிருக்கணும், ஒருத்தர் கூட தப்ப முடியாது. ஒரு தவறை பார்த்து மனிதனை கர்த்தர் புறக்கணிப்பார், ஆனால் ஒருத்தன் கூட மீட முடியாது, எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டிருப்போம். ஆனால் கிருபையாய் கர்த்தர் நம்மை மறுபடியும் வேறு பாண்டமாய் வணைகிறார். ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்துவோமாக. நம்முடைய கிருபையுள்ள ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய குறைவுகளை தவறுகளை பார்த்து தூக்கி வீசாமல் நம்மை புடமிடுகிறாரே, மறுபடியும் நம்மை வேறு பாண்டமாய் வணைகிறாரே, அந்த குயவனாகிய கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எங்கள் மகா பரிசுத்தமுடைய அருமையான பிதாவே, தகப்பனே, இவ்வளவு ஒரு அருமையான ஒரு ஆழமான காரியத்தை எங்கள் ஆண்டவர் உடைய சத்தியத்தை எங்களுக்கு காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவர் குயவனாயிருந்து களிமண்ணாயிருக்கிற எங்களை உருவாக்கி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் வணைந்து ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க. யாருடைய வாழ்க்கையும் வீணாய் போகாதபடிக்கு ஆண்டவர் நீங்க உருவாக்கி பயன்படுத்துங்கப்பா. ஆசீர்வதிங்க. ஒரு கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக. பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமே. இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென்.